கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம வாசிக்கிட்ட வசனத்தை மறுபடியும் திரும்ப வாசிக்கலாம். 19 வசனம்.
நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன்.
போதும். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். ஜீவன் மரணம் ஆசீர்வாதம் சாபம் இதையெல்லாம் உனக்கு முன் வைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால நீ வந்து ஜீவனை தெரிந்து கொண்டு அப்படின்னு சொல்லியிருக்க அந்த வசந்த கடைசி பகுதி. நீ ஜீவனை தெரிந்து கொண்டு நீ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாயாக, அவரே உனக்கு ஜீவனாய் இருக்கிறார். 20 வசன கடைசி பகுதியிலே அவரே உனக்கு ஜீவன். அப்ப ஜீவன் யாரு? கர்த்தர். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். ஜீவனை தெரிந்து கொண்டா சூசிங் ஜீசஸ். அல்லேலூயா. நம்ம ரிஜெக்டிங் ஜீசஸ்னா நம்ம கிறிஸ்துவை புறக்கணித்தால் நம்ம மரணத்தை தெரிந்து கொள்கிறோம். ரெண்டு காரியங்கள் இருக்கிறது, ஒன்று ஜீவன், இன்னொன்று மரணம். லைஃப் அண்ட் டெத், பிளஸ்ஸிங் அண்ட் கர்சிங். இதை ஆண்டவர் வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக வைத்து நீ ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள், ரெண்டையுமே தெரிந்து கொள்ள முடியாது, ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால் டைம் ஆஃப் சூசிங், தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உபாகமம் வந்து மோசே தன்னுடைய வாழ்நாளின் கடைசி பகுதியில் எழுதியிருக்கிறான். 40 வருஷ முடிவில் இதை எழுதியிருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தை விட்டு புறப்பட்டு வனாந்திர மார்க்கமாக 40 வருஷம் அவள் பிரயாணம் பண்ணினார்கள். கர்த்தருடைய கிரியைகளை கண்டார்கள். அக்னி சம்பத்தினாலும் மேக சம்பத்தினாலும் வழி நடத்தப்பட்டார்கள். முறுமுறுத்த அனைவர்களும் விழுந்து போனார்கள். இப்பொழுது ஒரு நியூ ஜெனரேஷன் அங்கே இருக்கிறது. அந்த நியூ ஜெனரேஷன் புதிய சந்ததிக்கு இங்கே மோசே என்ன சொல்லுகிறார் என்றால், நான் வந்து உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன். நான் உங்களுக்கு முன்பாக மரணத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறேன். நீ தெரிந்து கொள், நீ ஜீவனை தெரிந்து கொள். கனி இருக்க காய் கவர்ந்தற்று அப்படின்னு செய்யுள்ள எழுதியிருக்கு. கனி இருக்கும் பொழுது காயை பை நீ எடுக்காத, கனியை தெரிந்து கொள். கனி இனிப்பாக இருக்கும், காய் வந்து கசப்பாக இருக்கும். அதனால் நீ வந்து ரெண்டும் இருக்குது, காயும் இருக்குது கனியும் இருக்கிறது. நீ கனியை தெரிந்து கொள்ளும். அதனால் நீ ஜீவனும் இருக்கிறது மரணமும் இருக்கிறது, ஆசீர்வாதமும் இருக்கிறது சாபமும் இருக்கிறது. நீ வந்து ஜீவனை தெரிந்து கொண்டால் நீ வந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறாய் என்று அர்த்தம். அவருடைய சத்தத்துக்கு அவருடைய கற்பனைகளுக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது நம்ம ஜீவனை தெரிந்து கொள்கிறோம். அவருடைய கற்பனையை மீறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜீவனை புறக்கணிக்கிறோம். இதை சாபத்தை தெரிந்து கொள்கிறோம். நீ ஒரு தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறாய், இன்னும் கொஞ்சம் நாளைக்குள்ளே அந்த தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறாய். நான் அந்த தேசத்துக்குள்ளே வரல, நீங்கள் போகிறீங்க. போகும் பொழுது அந்த தேசத்தில் நீடித்து வாழ வேண்டுமென்றால், சந்தோஷமாக வாழ வேண்டுமென்றால், ஆசீர்வாதமாக வாழ வேண்டுமென்றால் நீ ஜீவனை தெரிந்து கொள். நீ வந்து அப்படி ஜீவனை தெரிந்து கொள்ளாதபடி உன்னுடைய இஷ்டம் போல நீ போவாய் என்றால் நீ என்ன செய்வாய் என்றால் அழிந்து போவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால நீ ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது அழிந்து போவீர்கள். 18 வாசிக்கலாம்.
நீங்கள் சுதந்திரிக்கிறதற்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமா அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன்.
இது அங்க போயிட்டு அந்த தேசத்துல நீங்கள் நெடுநாள் வாழ மாட்டீர்கள், நிச்சயமாக அழிந்து போவீர்கள் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நீ ஜீவனை தெரிந்து கொண்டால் என்ன நடக்கும்? நீ வந்து பிழைத்து பெருகுவாய். 16
நீ பிழைத்து பெருகும் படிக்கும், நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் படிக்கும், நீ உன் தேவனாகிய கர்த்தரை அன்பு கூறவும்.
போதும். நீ பிழைத்து பெருக வேண்டும் என்றால் நீ சுதந்திரிக்கிற போதத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டும் என்றால் நீ ஜீவனை தெரிந்து கொள்ளும். இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இஸ்ரோ ஜனங்களுக்கு அவ்விதமான ஒரு நேரம் வந்தது. ரெண்டையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். அதனால நீ வந்து ஜீவனை தெரிந்து கொள், நல்லது. ஆனால் நீ ஜீவனை தெரிந்து கொள்ளவில்லை என்றால், உன் சொந்த பாதையை தெரிந்து கொள்வாய் என்றால் நீ அழிந்து போவாய் என்று அங்கே சொல்லுகிறார். எல்லாருக்கும் அவன் வந்து காது கேட்க இந்த வார்த்தைகளை மோசே சொல்லுகிறான். இதை கத்தர் மோசே மூலமாக பேசுகிறார். வானத்தையும் பூமியும் உனக்கு முன்பாக சாட்சியாக வைக்கிறேன். நான் சொல்ற வார்த்தையும் இந்த வானமும் பூமியும் கேட்குது, இதுதான் உனக்கு சாட்சி. வானம் பூமி அழிஞ்சு போகுமா? அது எப்பவுமே இருக்கும். அதனால அது எப்பவும் இந்த வானமும் பூமியும் உனக்கு சாட்சியாக இருக்குது. நீ வார்த்தையின்படி ஜீவிச்சாலும் சாட்சியாக இருப்பா, நீ வார்த்தையின்படி ஜீவிக்காட்டாலும் சாட்சியாக இருப்பா. என்ன சாட்சி? கெட்ட சாட்சி. நல்ல சாட்சி கிடையாது. அதெல்லாம் வார்த்தையின்படி ஜீவிச்சா நல்ல சாட்சி, ஆசீர்வாதம் உண்டு. இவ்விதமாக மோசே வந்து அவங்கள வந்து சூஸ் பண்ண சொல்லுகிறான். நீ போகிற தேசத்தில் நீ வாழ வேண்டும் என்றால் இப்பவே நீ சூஸ் பண்ணு, சூஸ் லைஃப். நீ ஜீவனை தெரிந்து கொள். உன்னுடைய சந்ததி வாழ வேண்டுமென்றால், உன் சந்ததி பெருக வேண்டுமென்றால், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால் நீ வந்து ஜீவனை தெரிந்து கொள். இஸ் செட்டிங் பிஃபோர் தம் லைஃப் அண்ட் டெத், இஸ் டெல்லிங் தம் டு சூஸ் லைஃப். நீ வந்து ஜீவனை தெரிந்து கொள். அந்த ஜீவன் யாரு? கர்த்தர் தான் அந்த ஜீவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறார்? வேர்ட் ஆஃப் காட் இருக்கிறார். ஆமென்,
ஆமென்.
அந்த வேர்ட் ஆஃப் காட் நீ சூஸ் பண்ணா நீ கர்த்தரை தெரிந்து கொள்கிறாய். அப்பொழுது உனக்கு ஜீவன் உண்டு. அந்த 20 வசனம் கடைசி பகுதியை வாசிக்கலாம்.
அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான்.
அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். தீர்க்காயுசு என்றால் எட்டர்னல் லைஃப், முடிவில்லாத வாழ்க்கை. எப்பொழுதுமே நம்ம இளமையாக இருப்போம். ஒரு நாளும் ஓல்ட் ஆக மாட்டோம். ஓல்ட் ஆனால் செத்துருவோம், ஓல்ட் ஆகலைன்னா சாக மாட்டோம். அதெல்லாம் எப்பொழுதுமே நீ எங்காக இருக்கணும். நீ வந்து உனக்கு ஓல்டேஜே வராது, உனக்கு சரீரத்தில் பலவீனமே ஏற்படாது. எப்பொழுதும் நீ எங்கா இருப்பா, எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பா. அதுதான் என் தீர்க்காயுசுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா.
ஆமென்.
உலகத்தில் 100 வயசுக்கு மேலே வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஏதோ உலகத்தில் 2-3 பேர் 100 வயசுக்கு மேலே இருக்கலாம், அதுவும் அவங்க சீக்கிரம் மரிச்சு போவாங்க. ஆனால் நீ தீர்க்காயுசு என்றால் நீ உனக்கு முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கை, அந்த எட்டர்னல் லைஃப் கிடைக்கும். இங்கேயும் உனக்கு ஆசீர்வாதம், இனி போகிற தேசத்திலையும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எனக்கு பெற உனக்கு தீர்க்காயுச தருவார். அவரே அந்த எட்டர்னல் லைஃபா இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி மோசே சொல்லியிருக்காரு பாருங்க. அதே தான் இந்த வருஷம் கடைசியில் கர்த்தர் நம்மகிட்ட சொல்றார். நீங்க என்ன சூஸ் பண்றீங்க? 2020 எப்படி வாழ போறீங்க? வார்த்தைக்காக ஜீவிக்க போகிறீர்களா, அல்லது உலகப்பரமா ஜீவிக்க போகிறீர்களா, வார்த்தையை புறக்கணிக்க போகிறீர்களா என்பதை நீங்கள் இந்த நேரத்தில் தீர்மானம் செய்ய வேண்டும். எத்தனை பேர் சபையை விட்டு போகிறாங்க? ஒவ்வொரு வருஷத்துலேயும் 4-5 பேர் போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் கூட 2 நபரை கொடுத்துருந்தார். 5-6 வந்துடுது. அதனால் சபையில் ஸ்ட்ரென்த்து குறைவதில்லை, கொஞ்சம் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகுது. கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அந்த ஸ்ட்ரென்த்தை பேலன்ஸ் பண்ணுகிறார். 4 ஆத்மாக்கள் போகுது. இந்த வருஷத்துலேயும் 4 ஆத்மாக்கள் போயிருக்கு. நம்ம கணக்கு நம்ம பின்னோக்கி பார்க்கும் பொழுது எத்தனை பேர் கிறிஸ்துவை ரிஜெக்ட் பண்ணாங்க, வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு வருஷமும் அது நடக்கிற காரியம்தான். ஆனால் ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்களை கர்த்தர் வந்து கூட்டி சேர்க்கிறார். ஊழியம் வந்து அதே மாதிரி லெவலில் போகுதே ஒழிய அதை விட ஊழியமானது குறைஞ்சி போகலை. சாசு அநேகரை வஞ்சிக்கும் பொழுது கர்த்தர் வந்து ரட்சிக்கப்படுற ஆத்துமாக்களை சபையிலே சேர்க்கிறார். ஹல்லேலூயா. சில பின்வாங்கி போன ஆத்துமாக்களை உள்ள சேர்க்கலாமா? அது வந்து பாஸ்டருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. பாஸ்டருக்கு தெரியும் யாரை சேர்க்கலாம் யாரை சேர்க்கக்கூடாது. அதனால யார் வந்து ரெடிமபிள் யார் அன்ரெடிமபிள்னு பாஸ்டருக்கு தெரியும். ஆசாரியனுக்கு அந்த வெளிப்பாட்டை கொடுக்குற. குஷ்ரோகம் சோகமாயிட்டா குஷ்ரோகம் இருக்கிறா எங்கத ஆசாரியன் தான் சொல்லணும். குஷ்ரோகம் போயிட்டுன்னா பாளையத்துக்குள்ளே சேர்த்துக்கிடலாம், குஸ்ரோகம் இருக்குன்னா பாளையத்துக்கு வெளியே தான் இருக்கும். அதே போல் சர்ச்சுக்குள்ளே சேர்க்கறது சேர்க்காது ஆசாரியனுடைய வேலை. அதில் போய் அவங்கள ஏன் சேர்த்திங்க? அவங்கள சேர்த்தது போல் என்னையும் சேர்த்துக்கணுங்க? சேர்க்க முடியாது. சும்மா பிரேயர் ரிக்வெஸ்ட் எழுதி கொடுத்து பிரயோஜனம் கிடையாது. அது பாஸ்டருக்கு தெரியும். சும்மா பிரேயர் ரிக்வெஸ்ட் எழுதி கொடுத்து அவங்க வரணும் இவங்க வரணும் சர்ச்சுக்கு வரணும்னு அது பாஸ்டருக்குலாம் தெரியணும். அவர்கிட்டலாம் வந்து கேட்கணும். ஆண்டவர் ஏன் ஒரு ஊழியக்காரனை ஏற்படுத்தியிருக்கிறார்? இந்த ஆத்மா உண்மையிலே மனம் திரும்பி இருக்குது, ஏற்றுக்கொள்ளலாம். மனம் திரும்பாத ஆத்மாக்கள் அது அவருக்கு தெரியும். அதனால பாருங்க, இப்பொழுது நாங்கள் பேக் ஸ்லைடிங் சோல்ஸ் வந்தால் சந்தோஷமா? சந்தோஷம்தான். மனம் திரும்புகிற ஒரே பாவினத்துவம் மிகுந்த சந்தோஷம். காணாமல் போன ஆடு கிடைச்ச உடனே ரொம்ப சந்தோஷம்தான். இந்த ஆத்மா நஷ்டப்பட்டு போகலன்னு பாஸ்டருக்கு மேய்ப்பனுக்கு சந்தோஷம்தான், எல்லாருக்கும் சந்தோஷம்தான். ஆனால் திருந்தாத ஆத்மாக்களை நம்ம அனுபவிச்சிருந்தா அது பழையபடியும் அதே சேட்டையை பண்ணும், அதே கிரியைகளை செய்யும். திருப்பி நம்ம தனிப்பட்ட பிரம்மா ஆலோசனை கொடுக்கணும். அது என்னத்துக்கு நம்ம, அது பசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். நீ வந்து அந்த போகிற தேசத்தில் நீ செழிப்பாய் வாழ வேண்டும் என்றால் வார்த்தையில வந்து நிலைச்சிரு, ஸ்டே வித் தி வேர்ட், ஹல்லேலூயா, பின் வாங்கி போகாத. வாழ்வானாலும் சாவானாலும் வார்த்தைக்காக ஜீவிச்சிரு. ஆண்டவர் சேர்த்துக்கொள்வர்களை முதலாவது நல்ல தண்டிக்கிறார், நல்ல தண்டிச்சு அவனை சோதித்தறிஞ்சு அவனை வந்து சாறு பிழிஞ்ச மாதிரி பண்ணி அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் வந்து அவனை சேர்த்துக் கொள்கிறார். என்னை அப்படிதான் ஆண்டவர் வந்து ஊழியத்தில் கொண்டு வந்திருக்கிறார். என்னை வந்து சாறு பிழிஞ்சு 37 கிலோவுக்கு 38 கிலோவுக்கு போயிட்டேன் என் வெயிட், இப்போ 62 கிலோ இருக்கிறேன். அதெல்லாம் ஆண்டவர் வந்து அப்படியே கசக்கி பிழிஞ்சு பலவிதமான சோதனைகளை கொடுத்து நான் ஸ்டாண்ட் பண்ணுவேனான்னு பார்க்கிறார். நம்ம வந்து வாழ்வானாலும் சாவானாலும் வார்த்தைக்காக தான் ஜீவிப்போம். ஹல்லேலூயா. லாபமோ நஷ்டமோ வார்த்தைக்காக தான் ஜீவிப்போம். அதை விட்டு எப்படி போக முடியும்? அதன் பின்பு ஆண்டவர் அந்த மனுஷனை ஆசீர்வதிக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார், எல்லா நன்மைகளையும் கொடுக்கிறார். இப்போ 66 இயர்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இது வரைக்கும் ஆண்டவர் எப்படி பலப்படுத்தினாருன்னா எனக்கு ஒரு அதிசயமாக தான் இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை இருக்கிறது. ஹல்லேலூயா. Glory to God. Amen. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மோசே சொல்லுகிறான், நீ வந்து தெரிந்து கொள் என்று சொல்லும் பொழுது நம்ம வந்து ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். I am setting before you life and death. Two powers. உலகத்திலே ரெண்டு வல்லமை தான் இருக்கிறது. Two forces. ரெண்டு forces தான் இருக்கிறது. ஒன்று வந்து death, இன்னொன்று life. இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ் இருக்கிறது. இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று வார்ஃபேரை ஏற்படுத்துது, யுத்தத்தை ஏற்படுத்துறது. ஒன்று சாட்டன், இன்னொன்று வந்து வேர்ட் ஆஃப் காட், தேவன் வார்த்தையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சாட்டனுக்கும் வேர்ட் ஆஃப் காடுக்கும், லூசிபர் அண்ட் த வேர்டு, இந்த ரெண்டுக்கு தான் உலகத்தில் ஆதியிலிருந்து இப்போ யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கு. அதனால் நீங்கள் வந்து வேர்டை தெரிந்து கொள்ளும் பொழுது வார்த்தையின் பக்கத்தில் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் தோல்வி அடைய மாட்டார், கர்த்தர் ஒரு நாளும் தோல்வி அடைய மாட்டார். நீங்க அவர் பட்சத்துல இருந்தா, வார்த்தையின் பட்சத்துல இருந்தா நீங்க எப்பொழுதுமே ஜெயிக்கிறவங்களா தான் இருப்பீங்க. ஆமே. உலகம் வந்து என்ன செய்யறதால் அதிக குழப்பத்தில் இருக்கிறது. இந்த மெசேஜில் இருக்க போதர்கள் வந்து நிறைய பேர் அதிக குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. சில ராங் டாட்ஜின் எடுக்கிறாங்க, வேற பிரசங்கம் பண்ணாலும் இந்த கர்த்தருடைய தூதனானவர் மனவாட்டி அப்படி இப்படின்னு போட்டு அவர் அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய விளக்கம் கொடுக்கணும்னு ஜனங்களை புரியாத புதிராக மாத்துறாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபினாலே கல்வரி டேப் என்ன இல்லை, சத்தியம் வந்து தெளிவாக இருக்கிறது. காதை கொடுத்து கேட்டால் எல்லாருக்குமே புரியும். ஒரு தலைப்பில் செய்தியை கொடுத்தா அந்த தலைப்பை விட்டு அங்கே இங்கே போகிறதில்ல. சிலர் வந்து மெசேஜ் கொடுத்தா எங்கெல்லாம் சுற்றிருப்பாங்க, அங்கே தலைவால் இல்லாமல் அப்படி மெசேஜ் இருக்கும். அவ்விதமாக இந்த கடைசி காலத்தில் அநேக போதர்கள் இருக்கும் பொழுது தாங்க சொல்லுகிறது என்னது சாதிக்கிறது என்னன்னு தெரியாதபடி இருக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபையினாலே இந்த டேப்பர் நாக்கில் இதுவரைக்கும் செய்தியானது கிளியராக இருக்கிறது. நீங்கள் காதை கொடுத்து உண்மையாக கேட்டீங்கன்னா முதல்லேருந்து கடைசி வரைக்கும் சொல்ற காரியம் மனசில் அப்படியே பதியும். நீங்க அந்த இடத்த விட்டு போகும்பொழுது அது உங்க மனசில் வந்து அது தங்கிரும். புரியாத புதிர காம்ப்ளிகேஷனாக நான் மெசேஜ் கொடுப்பதில்லை. மெசேஜ் இஸ் வெரி சிம்பிள். ஹல்லேலூயா. நீ அதை பெரும்படி வானத்துக்கு நீ ஏற வேண்டாம். நீ வானத்துக்கு ஏறி அங்கிருந்து கொண்டு வரணும் வேணும்னு சொல்லி நீ சொல்லாத. எங்களுக்கு அதை கொண்டு வருவன் யார் என்று சொல்லி நீ சமுத்திரத்துக்கும் அப்பால நீ போக வேண்டிய அவசியம் இல்லை. அது வானத்தில் உள்ளதும் அல்ல. 12 வசனத்தில் அது சமுத்திரத்துக்கு அப்பால் உள்ளதும் அல்ல. அந்த வார்த்தை எங்க இருக்கிறது? உன் வாயிலே, உன் இதயத்தில் தான் இருக்கிறது. உனக்கு ரொம்ப சமீபமாய் இருக்கிறது. 14 வசனத்தை வாசிக்கலாம்.
நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இதயத்திலும் இருக்கிறது.
இது அது வேற எங்கேயும் இல்லை. ரொம்ப உயரமா போகணும்னு இல்லை, அல்லது எங்கேயோ தாண்டி அங்க போகணும் இங்க போகணும்னு இல்லை. இன்னைக்கு சாப்பிடறதுக்காரங்க அங்கங்க ஓடிட்டு இருக்காங்க, பைபிளை தூக்கிட்டு அங்க கொடுத்துக்கு போகலாம் இங்க கொடுத்துக்கு போகலான்னு ஓடுறாங்க. நீ எங்கேயும் ஓட வேண்டிய மெசல் அது உன் வாயிலையும் இதோ உன்னுடைய உன்னுடைய இதயத்திலும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதைத்தான் ரோமர் 10 பரிசுத்த பவுல் 4:10 வரைக்கும் சொல்றாரு. இதே வேளை அவர் கோட் பண்ற, அது இங்க உன் வாயிலையும் உன் இதயத்திலும் தான் இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாயில இருக்கு, நம்முடைய இதயத்துல இருக்கு, நம்முடைய கையிலையும் இருக்குது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நம்முடைய ஹார்ட்ல பதிஞ்சு விட்டது. நம்ம வாயை திறந்தாலே வார்த்தை தான் வரும். யாரை பார்த்தாலும் சத்தியத்தை சொல்லாம நம்மளால இருக்க முடியாது. அது இங்கே தான் இருக்குது, அது உனக்கு ரொம்ப சமீபமா இருக்கிறது. அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார், இப்போ உங்க மத்தியில தான் இருக்கிறார்.
ஹல்லேலூயா.
உங்களுக்கு ரொம்ப சமீபமா இருக்கிறது. இந்த கடைசி காலத்திலே வார்த்தையானது சமீபமா இருக்கிறது. வார்த்தை வந்து கிறிஸ்து, கிறிஸ்து நம்ம மத்தியிலே இருக்கிறார். நீ அதுக்காக அங்க போகணும் இங்க போகணும்னு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அது உனக்கு சமீபமா இருக்கிறது, உன் இதயத்திலே அது இருக்கிறது என்று இங்கே சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். இட் இஸ் ரியலி சிம்பிள். அது என்ன அர்த்தம் என்றால், இந்த வார்த்தையை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப எளிமையானது, வெரி சிம்பிள். ஆனா போதகர்கள் என்ன செய்யறாங்க, இதை குழப்பமாக மர்மமாக மாற்றுகிறார்கள். நான் சில யூடியூப்ல செய்தியை கேட்பேன், ஏன்னா அவங்க எப்படி போதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு கொள்றதுக்காக ஒரே குழப்பமா இருக்கும். அப்ப இந்த சபையில் இருக்க மக்களுக்கு என்ன விசுவாசம் வரும், சரியான விசுவாசம் வருது. நம்ம சர்ச்சில் இருக்க பீப்புள் எல்லாமே டீசெண்டா இருக்கிறீங்க, எல்லாருமே ஆண்டவர் ஆசி வச்சிருக்கிறார், எல்லாருமே ரொம்ப அருமையா இருக்கிறாங்க. சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு நல்லா இருக்கு. நேற்று கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமை யூடியூப்ல பார்த்தேன், ஃபெல்ஷியா அருமையா ப்ரோக்ராமை லீட் பண்ணியிருக்கிற பிள்ளைகளும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நல்ல அருமையாக அவங்களுடைய டேலண்டை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. சண்டே ஸ்கூல் டீச்சரும் அதிகமாக பிரயாசப்பட்டிருக்கிறார்கள், அது யூடியூப்ல இருக்கு, நீங்களும் பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. க்ளோரி டு காட். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இட் இஸ் ரியலி சிம்பிள். நம்ம எல்லாம் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு ஜீவிக்கிறோம். இந்த செய்தியை குறித்து ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங், நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங், எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதலை பங்கு பெற வேண்டும், எல்லாத்த குறித்து தெளிவான ஒரு புரிந்து கொள்ளுதலை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதனால நம்ம நிச்சயமாக நாம் ஓடுகிறோம். யார் என்ன குழப்பி எது சொன்னாலும் நமக்கு ஒன்றும் பாதிப்பில்லை, எனக்கு நமக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஒரு பாஸ்டர் வந்து குழப்பத்தை கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வரணும். அவரே குழப்பத்தை ஏற்படுத்தினார். விதமான ஒரு காலத்திலே அநேக விளங்காத சத்தங்கள் இருக்கிற காலத்திலே தெளிவான ஒரு சத்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைட் வாய்ஸ் இருக்கிறது. ஹல்லேலூயா. இட்ஸ் ரியலி சிம்பிள். இட் இஸ் நாட் தட் காம்ப்ளெக்ஸ். மனுஷன் என்ன செய்தான் என்றால் அதை காம்ப்ளிகேட்டடாக மாத்தியிருக்கிறான். ஆண்டவர் எப்பொழுதுமே எளிமையில் மறைந்திருந்து தம்மை தாழ்மையில் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நம்ம வந்து ஃப்ரீ மோரல் ஏஜென்சியாக உண்டாக்கி இருக்கிறார். சுயாதீன சித்தம் உள்ளவர்களாக தேவன் மனுஷனை உருவாக்கியிருக்கிறார். எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். யார் ஆண்டவர் நம்மளை எதையும் ஃபோர்ஸ் பண்ணுறதில்லை. இதை கட்டாயப்படுத்தி கிறிஸ்தவங்களாக மாற்றுறாங்க. பைபிள் ரூல்ஸ் அப்படி இல்லையே. இது வேணும்னு இந்த கவர்மெண்ட் சொல்கிறது. அதனால் மத மாற்ற தடத்தை சட்டத்தை கொண்டு வர வேண்டிய, யாரும் அப்படி செய்கிறதே இல்லை. ஏன்னா பைபிள் பிரமாணம் அது கிடையாது. ஆண்டவர் மனுஷனே ஃப்ரீ மாரல் ஏஜென்சியாக வரலாம். நம்ம வார்த்தையை பற்றி தெரிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம், அல்லது பின்வாங்கி போகணும்னா இன்னைக்கே பின்வாங்கி போகலாம். அது யாரும் உங்களை கட்டாயப்படுத்தி பிடிச்சு வைக்க போறதில்லை, அல்லது கட்டாயப்படுத்தி வான்னு சொல்ல போறதில்லை, கட்டாயப்படுத்தி ஞானஸ்தானம் கொடுக்க போறதில்லை. இது கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு விரோதமா இருக்கிறவர்கள் சொல்லுகிற காரியம். பைபிள்ல அவிதமா எழுதலை. ஆண்டவர் ஆடம் அண்ட் ஈவை வந்து ஃப்ரீ மோரல் ஏஜென்சியா உண்டாக்கி இருக்கிறார். ரெண்டு மரத்தை வச்சு நீ இதை தெரிஞ்சுக்கொள்ள, அதை தெரிஞ்சுக்கொள். ஆண்டவர் அங்கே சாய்ஸ் கொடுக்கிறார். அதே சாய்ஸ் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கொடுக்கப்பட்டது. இப்பவும் அதே சாய்ஸ் தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய வழிகள் மாறுவதில்லை. ஹல்லேலூயா. God never changes. Amen. I have set before you life and death, blessing and cursing. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உன்பாக வைக்கிறேன். You are a free moral agent. நீ வந்து சுயாதீன சித்தம் உனக்கு இருக்கு. எனக்கு 18 ஆகிட்டு நான் வந்து நான் ஏன் இஷ்டம் போல போவேன் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னால் சரி, அவங்க அம்மா அப்பாலாம் நீங்கள் வீட்டுக்கு போங்க, அந்த பொண்ணு 18 ஆயிடுச்சு, அது மேஜரு, அது போட்டு. அப்போ என்ன ஆகுது, 18 அவளுக்கு சுயாதீன சித்தம் இருக்குன்னு சொல்லியிருக்கு. கவர்மெண்ட்டே அதை ஏற்றுக்கொண்டு நீ எப்படி வேணாலும் உன் வாழ்க்கையை நீ தெரிந்து கொள்வது உன்னுடைய விருப்பம். யாரும் அம்மா அப்பாவும் கட்டாயப்படுத்த முடியாது. அவ்விதமான உலகத்தில் நம்ம ஜீவிக்கும் பொழுது பைபிளும் அதுதான் சொல்லுறது, நீ சாய்ஸ், உன்னுடைய சாய்ஸ். அதனால காட் ஆல்வேஸ் என்ன செய்யறால், மனுஷனுக்கு சாய்ஸ் கொடுக்கிறார். God will always bring the issue to a choice. அந்த சாய்ஸ் வரும்பொழுது நம்ம டிசிஷன் பண்ண வேண்டும், எதை தெரிந்து கொள்வது. ஏவாள் வந்து அந்த டைம் ஆஃப் சூசிங் வரும்பொழுது அவள் வந்து சர்ப்பத்தினுடைய பேச்சை கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க வெளிச்சத்தை தெரிந்து கொண்டாள். அவளுக்கு முன்பாக ஆண்டவர் மரணத்தையும் சாபத்தையும் வைத்தார். மரணத்தையும் அங்கே ஜீவனை வைக்கும் பொழுது அவள் ஜீவனை விட்டுவிட்டு மரணத்தை தெரிந்து கொண்டாள். அவளுக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்கும் மரணம் வந்தது. அதே போல டாக்டர் ரிப்போர்ட்டு வரும் பொழுது நீங்கள் டாக்டர் ரிப்போர்ட்டை நீங்கள் நம்புவீங்களா, கத்துடைய வார்த்தையை நம்புவீங்களா? எனக்கு சுகர் இல்லை, பிளட் டெஸ்ட் பார்த்தாங்க சுகர் இல்லை, உடனே டாக்டர் அது வந்து சந்தோஷம். என்ன பாஸ்டர், நான் வந்து ஜோ பண்ணேன் எனக்கு சுகர் இல்லை, டாக்டர் ரிப்போர்ட்டை ஏன் சார்ஜ் சொல்கிறீங்க? கத்துடைய வார்த்தையை விசுவாசித்தான் எனக்கு சுகம் கிடச்சின்னு சொல்லணும், அதுதான் சாட்சி. டாக்டர் ரிப்போர்ட்டை கொண்டு இங்கே சாட்சி சொல்றது வந்து சரியான சாட்சி கிடையாது. இங்கே தேவனுடைய வார்த்தையை ஆதாரமாக வச்சு உங்களுக்கு என்ன நடந்துச்சு, அது டாக்டர் அப்படி சொன்னாலும் எனக்கு நான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தேன் எனக்கு சுகம் கிடைச்சின்னு சொல்லணும். டாக்டர் ரிப்போர்ட் இன்னைக்கு என்ன, பிளட் டெஸ்ட் பண்ணுறவன் இங்கே இந்த லேபில் பண்ணால் அப்படி இருக்கும், இன்னொரு லேபில் பண்ணி பார்த்தா அங்கே சுகர் இருக்குன்னு சொல்லுவோம். அதனால் லேபில் இருக்க டெஸ்ட்லாம் நம்ம வந்து ஆதென்டிகேட்டட் ரிப்போர்ட் கிடையாது, அது ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கணக்கெடுப்பாங்க. டாக்டர் ரிப்போர்ட் மேலே நமக்கு விசுவாசம் வேண்டாம், ஸ்கேன் என்ன சொல்லுதுன்னு அது மேலே ரிப்போர்ட் வேண்டாம், எக்ஸ்ரே என்ன சொல்லுதுன்னு அது மேலே நமக்கு நம்பிக்கை வேண்டாம். நம்முடைய நம்பிக்கை தேவனுடைய வார்த்தையின் மேலே. ஹல்லேலூயா. அதனால ஜனங்கள் பொதுவாக டாக்டர் ரிப்போர்ட்டை தான் நம்புவார்கள், பிறகு அவங்களுக்கு அப்படியே ஆயிரும். அது அதை நம்பினா அப்படியே ஆயிரும். நீங்க தேவனுடைய வார்த்தையை நம்பினா அதுவும் அப்படியே ஆயிரும். அதனால ஒரு பேட்டில், ஒரு யுத்தம் ஏற்படுகிறது. டாக்டர் ரிப்போர்ட்டா தேவனுடைய வார்த்தையா, காடா அல்லது சாத்தானா? நீ ஜீவனா மரணமா? உனக்கு சூஸ் பண்றதுக்கு ரைட் கொடுக்கறேன். தி சாய்ஸ் இஸ் பிட்வீன் லைஃப் அண்ட் டெத். அதனால ரெண்டே ஃபோர்ஸ் தான், ஒன்னு லைஃப் அண்ட் டெத். இந்த எது நீ தெரிந்து கொள்வாய் என்று கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட கேட்டார். எங்க நமக்கு இதை வந்து தெரிந்து கொள்ளுதல் எங்க நடக்குதுன்னா, அந்த வார்ஃபேர், அந்த யுத்தம் எங்க நடக்குதுன்னா ஹியூமன் மைண்ட்ல நடக்குதான். அதை தெரிந்து கொள்ளலாமா, குழப்பம் வரும். இதை செய்யலாமா, செய்யக்கூடாதா, செய்யலாமா, செய்யலாம், தூக்கம் வராது, பெரிய குழப்பம் என்னச்சது மைண்ட்ல ஏற்படுது. அங்க வந்து ஒரு பேட்டில் நடக்கிறது. எதை தெரிந்து கொள்வதுன்னு ஒரு பேட்டில் நடக்கும் பொழுது நம்ம தவறானதை தெரிந்து கொண்டா சாத்தான் ஜெயிச்சுட்டான், நம்ம சரியானதை தெரிந்து கொண்டா கர்த்தர் ஜெயிச்சிட்டார். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு மகிமை ஏற்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே நம்ம வார்த்தையை தெரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. யூடியூப்ல நிறைய காரியங்கள் இருக்குது, ஃபேஸ்புக்கில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. அங்கே என்ன சொன்னால், நீங்கள் நல்ல காரியங்களும் இருக்கிறது. நம்ம மெசேஜ் எல்லாமே யூடியூப்ல இருக்கிறது, இன்னும் அநேக மெசேஜஸ் இருக்குது. பிரதர் பிரனாம் செய்தி எல்லாமே ஆடியோ எல்லாமே இருக்குது. நீங்கள் எதை தெரிந்து கொள்வீங்க? நீங்கள் யூடியூப்பை பார்க்கும் பொழுது அதில் வந்து என்ன சொன்னால், அதிகமான மரணம் இருக்கிறது, அதிக சாபங்கள் இருக்கிறது. நீங்க வந்து எதை தெரிந்து கொள்ளுவீங்க? நீங்க தவறான காரியத்தை தெரிந்து கொண்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பிசாசு ஜெயிச்சுட்டான். நீங்க நல்ல காரியத்தை சேஸ் பண்ணி, பிரணாமுடைய செய்தி ஆடியோ மெசேஜ் இங்கிலீஷ்ல நிறைய இருக்கு, தமிழ்லயும் இருக்குது, இங்கிலீஷ்ல அத்தனை செய்தியும் இருக்குது. நீங்க உங்க செல்போன்லயே கேட்கலாம். பிரணாம ஆங்கிலத்துல ஒரிஜினலா அவர் அன்னைக்கு பேசின அதே சத்தத்தை கேட்கலாம். ஆண்டவர் எல்லாத்தையுமே வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எப்படி சூஸ் பண்றங்கிறது உங்களை பொறுத்து. பேட்டில் தேர் சார்ட்டட் இன் ஹெவன். முதல்ல யுத்தமானது பரலோகத்தில் ஏற்பட்டது. வெளிப்படுத்தல் 12:7 வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேல் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணி ஜெயம் கொள்ளவில்லை. வானத்திலே அவர்கள் இருந்த இடமும் காணப்படவில்லை. உலக மனத்தையும் மோசம் போக்குற பிசாஸ் என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வருசல்பம் தள்ளப்பட்டது, அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோடு அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். வெளிப்படுத்தல் 12:7-9 வரைக்கும் வாசிக்கிறோம். முதல்ல பேத்தில் சார்ட்டட் இன் ஹெவன், அது ஏஞ்சலிக்கு வாராக இருந்தது. லூசிபர் ஏஞ்சலும் கிரைஸ்ட் ஏஞ்சலும் வந்து யுத்தம் பண்ணினார்கள். அதில் பிசாசும் அவனுடைய சேர்ந்த தூதர்களும் ஜெயம் கொள்ளவில்லை. இதை கத்தர் என்ன செய்தார் என்றால் அவர்களை வானத்திலிருந்து கீழே தள்ளினார், அது பூமியிலே விழுந்து போனது. லூசிபரும் அவனுடைய தூதர்களும் மூன்றில் ஒரு பங்கு தூதர்கள் வஞ்சிக்கப்பட்டு அவள் பூமியில விழப்படும் பொழுது அந்த பேட்டில் ஸ்டார்டட் இன் ஹெவன் வந்து இங்க பூமியில பிற யுத்தம் ஆரம்பிச்சு விட்டது. அது ஏஞ்சலிக் வாரா இருந்தது, பின்பு வந்து ஹியூமன் வார்ஃபேராக மாறிவிட்டது. எங்க பார்த்தாலும் யுத்தங்கள் தான். இப்பொழுதும் அநேக இடத்துல யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால உலகம் வந்து யுத்த களமாக மாறிவிட்டது. காரணம் என்ன? சாத்தானும் அவனுடைய தூதர்களும் அங்கே தள்ளப்பட எப்பவுமே சண்டையை தான் அவன் ஏற்படுத்துவான், சமாதானமாக இருக்க மாட்டான். ஒரு குடும்பத்தில் சமாதானம் இருந்துச்சுன்னா அங்கே கத்தர் இருக்கிறார். சமாதானத்தை கெட்டு போச்சுன்னா அங்கே கத்தர் இருக்க முடியாது. அதுக்கு யாராவது ஒருத்தர் காரணமாக இருப்பாங்க. அதான் நிஜம், சாத்தான் யார் மூலமாவது கிரியை செய்வான். நமக்கு சமாதானமாக இருக்கணும். ஒருவேளை ரொம்ப ஃபெல்லோஷிப்பாக இல்லாட்டாலும் நம்ம யாருக்கிட்டையும் சண்டை வேண்டாம். நம்ம விரோதிகளை கூட நம்ம வந்து நமக்கு விரோதமாக கிரியை செய்யல கூட நம்ம பகை காண்டாம். அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேண்டாம், பகையும் வேண்டாம். அவங்க அவங்க காரியத்தை பார்க்காங்க, நம்ம நம்ம காரியத்தை பார்த்துட்டு போறோம். ஹல்லேலூயா. நம்ம சமாதானத்தை விரும்புகிறோம். ஹல்லேலூயா. சாத்தான் வந்து சமாதானத்தை கெடுக்கிறவனாய் இருக்கிறான். அந்த ரெண்டாம் முத்திரையை நீங்க வாசிக்கும் பொழுது அவர் ரெண்டாம் முத்திரையை உடைத்த போது ஏதோ ஒரு சிவப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறிந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது. இல்லை, சாத்தான் சிவப்பு நிற குதிரையில பிரயாணம் பண்ணி தேத்திரா சபையின் காலத்திலே 6,80,00,000 பேரை கொலை செய்தான். சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போட்டான். ஒரு நாட்டை ஆளுகிறவங்க நாட்டில் சமாதானமாக இருக்கணும். எல்லாரும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி புது புது காரியங்களை கொண்டு வந்து ஜனங்களை குழப்பி பயத்தில் அவங்களை ஆளுகை செய்யும் பொழுது அது வந்து தேவனுடைய ஆட்சி அல்ல, நல்ல ஆட்சி அல்ல. ஜனங்கள் வந்து தைரியமாக சந்தோஷமாக இருக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்து அது சாத்தான் வந்து பயத்தை காட்டி ஜனங்கள் மேலே ஆளுகை செய்வோம். ஆண்டவர் அன்பினால் ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. The battle that started in heaven has come down to earth. அது ஏஞ்சலிக்கு வாரா இருந்தது, அது ஹியூமன் வாரா இருந்தது. எப்படி என்றால் பிட்வீன் காட் தேவனுக்கும் பிட்வீன் ஹிஸ் வேர்ட் அண்ட் சாத்தான் இதோ சாத்தானுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் யுத்தம் நடக்கிறது. நீங்க ஃப்ரீ மாரல் ஏஜென்சியா இருப்பனால நீங்க எதை சூஸ் பண்ணுவோன்னு டிசைட் பண்ண வேண்டும். ஜோசுவா காலத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஜோசுவா என்ன சொல்லுகிறான், அவனும் அவனுடைய வயசான காலத்திலே மறிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. அப்பொழுது அவன் எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன சொல்லுகிறான், யோசுவா 24:14-15.
ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ?
போதும், தொடர்ந்து வாசிக்கலாம்.
நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம்.
நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். But for as for me and my house we will serve the Lord. இப்பொழுது எல்லா ஜனங்களையும் பார்த்து மரிப்பதற்கு முன்னதாக எல்லா ஜனங்களையும் பார்த்து சொல்லுகிறான், நீங்க வந்து கர்த்தர் வந்து உங்களுக்கு இந்த தேசத்தை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நீங்க தீர்மானிக்க வேண்டிய நேரம், சூஸ் பண்ண வேண்டிய நேரம். உங்களுடைய பிதாக்களாகிய ஆபிரகாம் என்ன செய்தார் என்றால் விக்கிரகங்களை வழிபட்டு வந்தார். ஊர் என்கிற கல்தேயாவிலே விக்கிரக வழிபாடு செய்தார். அது வந்து பாபிலோன்ல இருக்கிறது. அங்கிருந்து நான் வந்து அழைத்தேன். அவர்கள் அந்த விக்கிரகத்தெல்லாம் விட்டுட்டு ஆபிரகாம் வந்து என்ன விசுவாசித்தான், நீங்க அந்த மாதிரி தெய்வர்களை வழிபடுவீர்களா? அல்லது எகிப்திலே வந்து விக்கிரக வழிபாடு இருந்தது, அந்த எகிப்தில இருந்த ஜனங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் விக்கிரகாரணை செய்தீங்க, அதை மாதிரி நீங்க விக்கிரகாரணை செய்வீர்களா? நம்ம இன்னைக்கு யோர்தான் நதியை தாண்டி வந்திருக்கிறோம். நம்ம இன்னைக்கு ப்ராமிஸ் லேண்ட்ல வந்திருக்கிறோம். நீங்க வந்து எதை தெரிந்து கொள்ளுங்க, விக்கிரகங்களை சேவிப்பீர்களா? கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு கஷ்டமா தெரிஞ்சுன்னா, இதை ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு கடினமா தெரிஞ்சதுன்னா, பிறகு யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். அந்த 15 என்ன வாசிக்கிறோம், இன்று தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்க சூஸ் பண்ண வேண்டிய டைம் ஆஃப் சூசிங். அந்த டைம் ஆஃப் சூசிங் மறுபடியும் மறுபடியும் வருது. ஜோ மோசஸ் காலத்துல வந்தது, இப்பொழுது ஜோசுவா சொல்றான் இன்று நீங்க தெரிந்து கொள்ளுங்க. இட் இஸ் அ டைம் ஆஃப் சூசிங். இந்த வருஷக்கடத்திலே நம்ம தீர்மானம் பண்ண வேண்டிய நேரம், நம்ம சூஸ் பண்ண வேண்டிய நேரம். நமக்கு முன்பாக ஒரு 2020 இருக்கிறது. நம்ம அந்த 2020 எப்படி ஜீவிப்போம் என்பதை இப்பொழுதே நம்ம சூஸ் பண்ண வேண்டிய நேரம். இன்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நதிக்கு அப்புறத்தில் இருக்க உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நதிக்கு அப்பாலே யோர்தான் நதிக்கு அப்பாலே இருந்த அந்த தேவர்களை சேவிப்பீர்களா, அல்லது இங்க ஜனங்கள் எமோரியர்கள் இருக்கிறாங்க, 7 விதமான ஜாதிகள் இருக்கிறாங்க, இந்த தேவர்களை நீங்கள் சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தின் குடிகளாகி எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ அப்படின்னு க்வெஸ்சன் பண்றான். நீங்க எதை சேவிக்க போறீங்க, நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்க? ஆனா நான் எதை சூஸ் பண்றேன்னா, நான் என் வீட்டார் முகந்தல் கத்திரியே. நீங்க மேரேஜ் முடியலன்னா நீங்க ஒரு பர்சன் தான், ஒரே உங்க நீங்க ஒரு நம்பர் தான். மேரேஜ் முடிச்சா 2, குழந்தை பிறந்தா 1, 3 குழந்தை பிறந்தா 5 ஆயிரும். உங்க பிள்ளைகளுக்கு மேரேஜ் பண்ணி அவங்களுக்கு பேர பிள்ளைகள் பிறந்தா உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி ஆயிரும். உங்க நீங்க எத்தனை மெம்பரா இருக்கிறீங்க, உங்க ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆண்டவர் உங்க ஃபேமிலியை எவ்வளவு விருத்தி அடைய வச்சிருக்கிறார், அது ஒரு காட்ஸ் கிரேஸ் தான். உங்க ஃபேமிலி விருத்தி அடையுது, சிங்கிளா இருந்தா அதுவும் நல்லது தான். எந்த பாரம் இல்லை, நம்ம ஆண்டோட வரைக்கு ஆயத்தமாகலாம், எல்லாமே நல்லது தான். அதனால நீங்க ஃபேமிலி பீப்புள் ஹெட்டா இருப்பீர்கள் என்றால், நான் வந்து 14 பேர் ஹெட்டாக இருக்கிறேன், நான் சிங்கிளாக வந்து நான் 14 விருத்தி அடைய ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அதே போல் இந்த சர்ச்சுக்கு வரும்பொழுது சண்டே ஸ்கூல் தான் நடத்தினேன், இப்போ வந்து கிட்டத்தட்ட 300 பேர் வந்து ஜீவன்கள் வந்து இங்கே ஆராய்ச்சி செய்வதற்கு இந்த சபைக்கு ஆண்டவர் வந்து என்னை வந்து போதகராக வைத்திருக்கிறார். ஒரு ஆவிக்குரிய சந்ததியும் கொடுத்துருக்கிறார், ஒரு மாம்சபிரமான சந்ததியும் கொடுத்துருக்கிறார். எல்லாமே காட்ஸ் கிரேஸ் தான். க்ளோரி டு காட். ஆமென். அதனால நான் என் வீட்டாருமா பண்ற, நானும் எங்க குடும்பத்தினுடைய அங்கத்தினர்கள் எல்லாருமே நாங்க கத்திரையே தான் சேவிப்போம். ஹல்லேலூயா. நாங்கள் பல இடம் செதறி போய் நாங்க அங்க போய் பணம் சம்பாதிக்கணும்னு எண்ணம் இல்லை. நாங்க வந்து வார்த்தையை விட்டு விலக கூடாது, ஒரே இடத்துல ஆண்டவர் ஆராதிக்கணும்னு விரும்புறோம். கத்திர வழி நேரத்துல எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனா நம்முடைய விருப்பம் என்ன, ஒரே இடத்துல நம்ம ஃபேமிலி ஃபுல்லா ஆராதனை செய்யணும், ஆளுக்கு ஒரு பக்கத்துல செதறக்கூடாது. அதே போல இந்த சபை வந்து கத்தருடைய வார்த்தையை தான் சேவிக்க வேண்டும். இது கத்துடைய வார்த்தையை விட்டு எந்த விதத்திலும் காம்ப்ரமைசிங் ஆகக்கூடாது. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க, தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒழுங்குகளை நாங்கள் கொண்டாடக்கூடாது. அதனால நானும் என் வீட்டாரும் வந்தால், நானும் என் சபையாரும் வந்தால் கத்தரையே சேவிப்போம் அப்படி என்று அங்க சொல்லும் பொழுது, அது அவன் விதமான சூசிங் அவன் வந்து ஒரு மாதிரியா செய்யும் பொழுது மற்றவங்களும் என்ன சொல்றாங்க, நாங்களும் கத்தரையே சேவிப்போம். அப்படி ஆனால் உங்ககிட்ட இருக்க விக்கிரங்களெல்லாம் எடுத்து துறப்போடுங்க, எதெல்லாம் எடுத்து அகற்றுங்க அப்படின்னு சொல்லி இவனுடைய ஒப்பு கொடுத்தல் மற்றவங்களுக்கு ஒரு எஃபெக்டை ஏற்படுத்தினது, ஒரு இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தினது. நாங்களும் ஜீவம் பாஸ்டர் இப்படி சொல்றாரு, அப்போ நம்மளும் நம்ம குடும்பத்தாரும் வந்து கத்தரை சேவிக்கணும். எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு வெளியே இருக்குது, உங்க குடும்பத்தின் அக்கத்திரர்கள் எத்தனை பேர் வெளியே இருக்கிறாங்க? ஆண்டவரே நான் வந்து எல்லாருமே நாங்கள் கத்தரையே சேவிக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் பெரிய மகிழ்ச்சி. பணம் நமக்கு தேவைதான், எல்லாமே தேவைதான் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் அதை விட முக்கியமானது முதன்மை சாணம் நம்ம கர்த்தருக்கு சேவை செய்ய வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். நான் என் வீட்டாருமோ வந்தால் கர்த்தரையே சேவிப்போம். எல்லாம் சதறடிக்கப்படக்கூடாது, எல்லாரும் ஒன் மைண்டாக இருந்து ஒரே பிளேஸில் வந்து ஒரே வார்த்தையை கேட்டு நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தான், அதுதான் ஒரு நல்ல ஒரு டிசிஷன், அவிதமான தீர்மானம் செய்ய வேண்டும். You cannot serve both God and world. நீங்க வந்து ரெண்டையும் சூஸ் பண்ண முடியாது, ஆண்டவரையும் உலகத்தையும் சூஸ் பண்ண முடியாது. மத்தேயு 6:24 இயேசு சொல்லுகிறார், நீங்க உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. நோ ஒன் கேன் சர்வ் காட் அண்ட் மேமன். உலக பொருளுக்கும் தேவனுக்கும் நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது, ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணும். இந்த ஜனங்கள் வந்து ரெண்டையுமே செய்யறாங்க, சோமனத்துக்கும் போறாங்க, மெசேஜ் சர்ச்சிங்க வராங்க. எதுக்கு அங்க இங்க போறா, ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கோ. இந்த சபைக்கும் வருது, அந்த சபைக்கும் போறது, ரெண்டுல ஒரு சபையை தெரிந்து கொள். எது நல்ல ஆவிக்குரிய சபையா உனக்கு தெரியுதோ நீ அதை தெரிஞ்சுக்கொள். நீ ரெண்டையுமே தெரிந்து கொள்ள முடியாது, ரெண்டுல ஒன்றை தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று இங்க சொல்லப்படுது. சேம் டைம்ல ரெண்டையும் தெரிந்து கொள்வது, அது வந்து ஒருவேளை அது ஸ்பிரிச்சுவல் அடல்டரியா இருக்கலாம். ரெண்டு விதமாக நீ செய்யக்கூடாது, ஆவிக்குரிய வேசித்தனமாக இருக்கும். நீ ஒன்னதான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று மோசே சொல்லுகிறத நம்ம இங்க வாசிக்கிறோம், யோசுவா சொல்லுகிறத பார்க்கிறோம். அடுத்தபடியாக ஒன்னு ராஜாக்கள் 18:20-21 வாசிக்கலாம்.
கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூட்டிட்டு வா, இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு வா.
ராஜா கட்டளையின்படி எல்லாரும் மலை மேலே வந்திருக்கிறாங்க, கர்மேல் பர்வதத்தில் வந்திருக்கிறாங்க. பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர் வந்திருக்கிறாங்க. அப்படி வந்திருக்கிற நேரத்தில் எல்லாரும் முன்னால் இந்த எலியா கேட்குறான். பாருங்க, சூசிங் ஆஃப் டைம் ஆஃப் சூசிங் வந்து மறுபடியும் வருது. அது ஆதியாமத்துலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வருது. பைபிளில் ஒரு தேவனுடைய சத்தியமானது ஆதியாமத்தில் முடிஞ்சு துவங்கி வெளிப்படுத்தல முடியணும். பிரசங்கமும் அப்படிதான் இருக்கணும். அதுதான் வந்து கரெக்டான மெசேஜ். இங்க அடுத்த மறுபடியும் அந்த சூசிங் டைம் வருது. எலியா எல்லா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், எந்த மட்டும் நீங்க ரெண்டு நினைவுனால குந்தி குந்தி நடப்பீர்கள். குந்தி குந்தினா உட்கார்ந்து போறது. எந்த மட்டும் நீங்க ரெண்டு நினைவுனாலே, ஹவ் லாங் ஹால்டி பிட்வீன் டூ ஒபீனியன்ஸ், ஹவ் லாங் ஹால்டி between two of you, நீங்க ரெண்டு நினைவுகளால ஏன் குந்தி குந்தி நடக்கிறீங்க? If the Lord be God, follow him. கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். But if Baal, then follow him. பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். And the people answered him not a word. அவர்கள் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அவங்க இன்னும் சரியான டிசிஷன் எடுக்கல, இன்னும் சூஸ் பண்ணல. இதனால இந்த ஜனங்களுக்கு இந்த எலியா காட்டில் என்னன்னா, விக்கிரங்களையும் வழிபடுறாங்க, கத்தரையும் வழிபடுறாங்க, ரெண்டையுமே வந்து செய்யறாங்க. ரெண்டையுமே ஒரே நேரத்தில் செய்யறாங்க. யூ கேனாட் சர்வ் போத் காட் அண்ட் மேமன் அட் த சேம் டைம். ஒரே நேரத்தில் அதை செய்ய முடியாது. நீங்க ரெண்டு ஒப்பீனியனோடு கூட இருக்கிறீங்க, உங்களுக்கு ரெண்டு கான்செப்ட் இருக்கிறது. ஏதாவது ஒரு ஒப்பீனியன் உடையவளா இருங்க. ரெண்டு நினைவினால ஏன் குந்தி குந்தி நடக்க? உங்களுக்கு எந்த குழப்பம் வேணும்? திட்டமா ஷேரா தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ அதை சூஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க அந்த நேரத்தில் வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி கர்மேல் பருவத்தில் எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும் பார்த்து அவன் கேட்டான். அதே போல எலியாவின் ஆவியுடைய தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி இப்பொழுது நம்மகிட்ட வந்து என்ன சொல்லுகிறார்? நீங்க ஸ்தாபனத்தையும் அதன் பிரமாணங்களையும் தெரிந்து கொள்வீர்களா? தேவனையும் அவருடைய வார்த்தையும் தெரிந்து கொள்வீர்களா? நீங்க ட்ரினிட்டியை தெரிந்து கொள்வீங்களா? ஒன்காட தெரிந்து கொள்வீங்களா? இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானசானத்தை தெரிந்து கொள்வீர்களா? அல்லது பிதா குமார பசுத்தாவின் நாமத்தில் ஞானசானத்தை தெரிந்து கொள்வீர்களா? ரெண்டுல எதுல ஒன்ன நீங்க டிசைட் பண்ணுங்க. நீங்க இங்கேயும் போயிட்டு அங்கேயும் அதையும் விசுவாசிக்கிறேன் இதையும் விசுவாசிக்கிறேன் எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு இருக்காத. நீ வந்து சூஸ் பண்ணு. இந்த சூசிங் டைம் ஆயிருக்கிறது. ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணு சொல்லும் பொழுது, அவங்க வந்து குழப்பத்தில் இருக்கும் பொழுது, இதை கர்த்தர் அக்கினியை அனுப்பினார், கர்த்தரே தேவன் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. அவங்களுடைய இதயத்தை வந்து ஒரிஜினல் ஃபெய்த்துக்கு திருப்புகிறான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய ஃபெய்த்துக்கு, அந்த ஏர்லி ஃபாதர்ஸ் உடைய ஃபெய்த்துக்கு இந்த பிள்ளைகளை வந்து திருப்பினான். எலியா வந்து அப்படி அதே போல எலஜா ஸ்பிரிட்டவுடைய கர்த்தருடைய தீர்க்கதரிசி சகோதரன் வில்லியம் மேரியன் பிரனன்காம் நம்மளை ஸ்தாபன உபதேசத்திலிருந்து திருத்துவ உபதேசத்திலிருந்து நம்ம இன்னைக்கு வார்த்தைக்கு திருப்பி இருக்கிறோம். ஒரிஜினல் ஃபெய்த் அப்போஸ்லிக் ஃபாதர்ஸ் ஃபெய்த்துக்கு நம்ம திருப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய இருதயமானது அவருடைய பிதாக்களுடைய இதயத்துக்கு திருப்பப்பட்டிருக்கிறது. ஆமென். அதே காரியத்தான் எலஜா என்ன செய்தாரோ அதே தான் வந்து இதை கடைசி காலத்திற்கு தேசி செய்திருக்கிறார். நீங்க எவ்வளவு நேரம் ரெண்டு ஒப்பீனியன் இல்ல, இது ரைட்டா இது ரைட்டு மாதிரி தெரியுது. அவங்க சொல்றாங்க அதுவும் ரைட்டு மாதிரி தெரியுது. அவங்க சொல்றாங்க மோதிரம் போடணும் சொல்றாங்க அது ரைட்டு மாதிரி தெரியுது. நீங்க வேண்டாம்னு சொல்றீங்க எனக்கு அதுவும் ரைட்டு மாதிரி தெரியுது. எது ஏன் ரெண்டு ஒப்பீனியன்ல இருக்க? ஒன்னு இப்படி போ, இல்லை அப்படி போ. உன மோதிரம் போடணும் தாலி போடணும்னா அந்த இடத்துக்கே நீ போ. யாரும் உன்னை கட்டாயப்படுத்தல, சூசிங் பண்றது நீ தான். நம்ம வந்து உலகம் வேண்டாம்னா உலகத்தை விட்டுரு, டோட்டல் செப்பரேஷன் ஆகும். ஏதோ கொஞ்சம் ஒரு மாறுத்த போட்டுக்கிட்டு
தீக்கதரிசி சொன்னார்னு மோதிரம் போட ஆசைப்பட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் போடுறவங்க போட்டு பாருங்க, அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்கிறது இல்லை. நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம், ஜுவல்ஸ் வேண்டான்னு சூஸ் பண்ணியிருக்கோம், சுடிதார் வேண்டான்னு சூஸ் பண்ணியிருக்கோம். அவங்க போடுறாங்களே, மெசேஜ் சர்ச்சிலாம் இருக்குது, அந்த பாச சபையில் பார்த்தா, யூடியூப்பில் பார்த்தா எல்லாரும் போட்டிருக்காங்களே, நம்ம அதை சூஸ் பண்ணலை, நம்ம வந்து ஒரு தெளிவாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் இதை தான் சூஸ் பண்ணியிருக்கேன், இது தான் எனக்கு கரெக்டாக தெரியுது, பைபிள் படி இதுதான் கரெக்ட். பைபிளோடு ஒப்பிட்டு பார்த்த வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதுதான் ரைட்டாக தெரியுதுன்னு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா பிசாசு வெக்கப்பட்டு போவோம். ஹல்லேலூயா. திருப்பி வந்து உங்களை வஞ்சிக்க முடியாது. நம்ம ஒரிஜினல் வர்ஷிப்புக்கு நம்ம திருப்பப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எலஜா அவங்க விக்கிரகாரங்களில் இருந்த ஜனங்களை, யேசபேல் உபதேசத்தில் இருந்த மக்களை ஒரிஜினல் வர்ஷிப், ஒரிஜினல் வேர்டுக்கு கொண்டு வந்தான். அவங்க கன்ஃபியூஷனாக இருந்தவர்களை, ரெண்டு நினைவுகளினால குந்தி கொண்டு இருந்தவர்களை அவனுடைய இதயத்தை வார்த்தைக்கு திருப்பினான். ஹல்லேலூயா. அவங்க கேட்ட கேள்வி, தி சூசிங் டைம் இது, நீங்க இனிமே இந்த குழப்பத்திலே வேண்டாம். ஒன்று நீங்க தெரிந்து கொள்ளும், டினாமினேஷனா அல்லது வேர்டா, ஃபால்ஸ் வர்ஷிப்பா அல்லது ஒரிஜினல் வர்ஷிப்பா, நீங்க தெரிந்து கொள்ளு சொல்லும் பொழுது எலஜா ஆவியுடைய அந்த ப்ராஃபிட் வந்து இன்னைக்கு வந்து நம்மளை வந்து சரியானபடி திருப்பி இருக்கிறார். ஒரிஜினல் வேர்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார், ஒரிஜினல் வர்ஷிப்புக்கு கொண்டு வந்திருக்கிறார். அடுத்தபடியாக மத்தேயுவின் சுவிசேஷம் 27:11
தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ சொல்லுகிறபடிதான் என்றார்.
Jesus stood before the governor. The governor asked him, saying, Art thou the king of Jews? And Jesus said unto him, Thou sayest. இயேசு கிறிஸ்து தேசாதிபதியாக பிலாத்து முன்னால நிற்கிறார். அப்படி அப்படி ஒரு டைம் வந்தது பாருங்க, சூசிங் ஆஃப் டைம் மறுபடியும் வருகிறது. நிறைய இடத்துல பைபிளில் வந்திருக்கு. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே அங்கே பிலாத்து ஹால், ஜட்ஜ்மெண்ட் ஹாலுக்கு வந்திருக்கிறாங்க. எல்லாரும் காலையிலே வந்து எல்லாம் நிற்கிறாங்க, பெரிய கூட்டமாக நிற்கிறாங்க. வேதபாரர், பரிசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள், சதுசேயர்கள், இப்படி எல்லாருமே அந்த ஜூஸ் எல்லாமே ஜட்ஜ்மெண்ட் ஹாலில் கவர்னர் ஆஃபீஸ் முன்னால் நிற்கிறாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் கவர்னருக்கு முன்னால் நிற்கிறார். கவர்னர்னா ஒரு பெரிய பதவி தான். கவர்னர் தான் அந்த ஸ்டேட்டை குறித்து ரிப்போர்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும். அவருக்கு எல்லா சொகுசும் செய்யப்பட்டிருக்கு. நான் கவர்னர் ஆஃபீஸ் போய் பார்க்கும் பொழுது யாருமே அவ்வளோ அனுபவிக்க முடியாது, உலகத்தில் யாரும் அனுபவிக்க முடியாத எல்லா சொகுசுகளும் அவங்களுக்கு இருக்கு. பெரிய பங்களா, நிறைய வேலைக்காரங்க, எல்லாம் அவ்வளோ சொகுசை வந்து கவர்னர் அனுபவிக்கிறார். ஜனாதிபதி அதுக்கு மேலே அனுபவிக்கிறார். பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்லாம் அப்படி அனுபவிக்கலை. அதனால் அவங்க மூத்த குடிமகன் என்று சொல்லி சீனியர் சிட்டிசன், ஃபர்ஸ்ட் சிட்டிசன் அவங்க தான், முதல் குடிமகன் அவங்க தான். அவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையுமே செய்து கொடுக்கு. கவர்னருங்கிறது ஒரு பெரிய போஸ்ட், ஜனாதிபதிங்கிறது ஒரு பெரிய போஸ்ட். அதே போல இப்பொழுது தேசாதிபதியாகி பிலாத்துக்கிட்ட இயேசு முன் நிற்கிறார். அங்கே போய் அவனுக்கு முன்னால் நிற்கும் பொழுது அவன்கிட்ட வந்து இயேசு கிறிஸ்து நிறைய அங்கே பிலாத்து கேட்குறான், நீ யூதருடைய ராஜாவா? ஆம், நான் யூதருடைய ராஜா தான். இப்பொழுது அவன் வந்து இயேசு கிறிஸ்துவை நியாயம் தீர்க்க வேண்டும். நியாயம் தீர்க்கும் பொழுது அவனுடைய மனைவி வந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார், இந்த நீதிமானுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்யாதங்க, இன்றைக்கு ராத்திரியிலே அவர் நிமித்தமாக நான் சொப்பனத்தில் அதிக வேதனைப்பட்டேன் என்று சொல்லும் பொழுது, அப்படி ஒரு கடிதத்தை கொண்டு கொடுக்கும் பொழுது அவனுக்கு பிலாத்துக்கு என்ன செய்யணும் தெரியல. தன்னுடைய மனைவி ஒரு நல்ல ஆவிக்குரிய பெண், நல்ல சாந்தமும் அமைதலான ஒரு மனைவி, நமக்கு நல்லதை தான் சொல்லுவா, நமக்கு கெட்டதை சொல்ல மாட்டா. மனைவி மேலே அவனுக்கு அதிக கான்ஃபிடன்ஸ் உண்டு. அவள் ஆண்டவர் அவளுக்கு சொப்பனத்தை கொடுக்கிறார். அவள் ஒரு ஸ்பிரிச்சுவல் உமன் என்பதை அறிந்தனாலே என்ன செய்வதுன்னு அவனுக்கு தெரியல. 19 வாசிக்கலாம்.
அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்து இருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்லி,
அந்த நீதிமானுக்கு நீர் ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்த சொப்பனத்திலே நான் வந்து அதிக வேற. இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை காட்சியை முன்னுக்குட்டி அவர் சொப்பனத்தில் பார்த்துட்டார். அவர் அடிக்கப்படுவது, அவர் வேதனைப்படுவது, சிலுவை சுமந்து போறது எல்லாத்தையும் முன்னக்கூட்டி சொப்பனத்தில் பார்த்த உடனே இதுக்கு இந்த பிலாத்துடைய தீர்ப்பு தான் காரணமாக இருக்கிறது என்பதை அறிந்து தன் கணவனுக்கு என்ன செய்கிறார்ந்தால், அந்த நியாயஸ்தலத்தில் இருக்கும்பொழுது யாரும் குறுக்கிடக்கூடாது, அவர் அதையும் மீறி ஒரு கடிதத்தை அனுப்புகிறார். நம்ம கணவர் பிலாத்து வந்து இந்த விதமான பாவத்தை செய்யக்கூடாது. ஒரு நீதிமானை நிரபராதியை ஒரு குற்றவாளி என்று தீர்க்க கூடாது என்று ராங் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க கூடாது. யார் என்ன பிரஷர் கொடுத்தாலும் அவர் சரியான தீர்ப்பை தான் கொடுக்க வேண்டும், அவரை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அவிதமாக எழுதும் பொழுது இவனால ஒன்னும் செய்ய முடியல, இவன் வந்து இயேசு கிறிஸ்துவை விடுதலையாக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அந்த பிலாத்தினுடைய ஆசை என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவை விடுதலையாக்க வேண்டும். He want to deliver Jesus Christ. Pilate actually wants to let Jesus go. உண்மையாகவே பிலாத்து இயேசு கிறிஸ்துவை விடுதலையாக்க வேண்டும், அவரை அனுப்பி விட வேண்டும் என்று தான் அவன் விரும்பினான். ஆனால் அவனுக்கு பிரஷர் அதிகம். இந்த பிரதான ஆசாரியர்களும் மற்றவர்களும் வந்து என்ன செய்யாங்க, தொல்லை கொடுக்குறாங்க. பல மெத்தட்ஸை கை கொண்டு பார்க்கறான், எதுவுமே பலிக்கலை. அது ஒரு மெத்தட் என்னவென்றால், வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகை அன்றைக்கு யாரையாவது ஒரு குற்றவாளியை அவங்க வந்து ஜனங்கள் வந்து விடுதலை ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டால் அவளை விடுதலை ஆக்குவோம். இது கவர்னருக்கு அந்த இது பொறுப்படுது. கருணை மனுவை ஜனாதிபதி கையெழுத்து போட்டால் தூக்கு தண்டனை ரத்தாகும். தூக்கு தண்டனையை ரத்து பண்ணதுக்கு ஜனாதிபதிக்கு மட்டும்தான் பவர் இருக்கு. ஆனால் ஜனாதிபதி எல்லாத்துக்கும் கையெழுத்து போட மாட்டார். கையெழுத்து போட்டால் அது தவறான முன்னுதாரணமாகிவிடும். அதனால் அவர் யோசித்து கோர்ட்டு தீர்ப்பை வந்து மதிச்சு தான் அவர் செய்வார். ஆனாலும் அந்த குற்றவாளிக்கு ஒரு சான்ஸ் இருக்கிறது. அதே போல பிலாத்துக்கு தான் அந்த பவர் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விடுதலை ஆக்குறதுக்கு பிலாத்துக்கு தான் பவர் இருக்கிறது. அவன் பல மெத்தட்ஸை கையாயிடும் பொழுது அந்த பஸ்கா பண்டிகை தோறும் ஜனங்கள் யாரை விடுதலை ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வார்களோ அவர்களை விடுதலை ஆக்குவான். இப்பொழுது நிஜா பரபாஸ் என்ற ஒரு அங்கே ஒரு ஒரு மேடரர் ஒரு கொலைகாரன் இருக்கிறான், ஒரு ராபர் ஒரு கொள்ளைக்காரன் இருக்கிறான். அல்ல பொறாமையினாலே இந்த ஜனங்கள் அவரை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவன் நினைக்கிறான். 16 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான்.
இதோ பேர் போன ஒருவன் பரபாஸ் என்ற ஒருத்தன் இருக்கிறான். 18 வசனத்தை வாசிக்கலாம்.
அவர்கள் கூடியிருக்கையில் அவளை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள், பரபாசையோ கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான்.
இதோ எவனை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும், ரெண்டு பேர் இருக்காங்க, ஒன்னு பரபாஸ் இன்னொன்னு ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த பரபாசை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டுமா, இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை, அவங்க கேட்கிற ஆளதான் விடுதலையாக்குறது. ஜனங்களுக்கு அப்படி ஒரு ப்ரீஃபரன்ஸ் அந்த பஸ்கா பண்டிகை அன்றைக்கு இங்கே கொடுக்கப்படுகிறது. Whom will ye that I release unto you? Barabbas or Jesus, which is called Christ? இதோ கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டுமா, பரபாஸை விடுதலையாக்க வேண்டுமா என்று கேட்கும் பொழுது அவர்கள் என்ன சொன்னாங்க, பரபாஸ் பரபாஸ் என்று சொன்னார்கள். 20 வசனத்தை வாசிக்கலாம்.
பரபாஸை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொடை சேவிக்கவும் பிரதான ஆசாரியர்கள் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள்.
பரபாஸை விடுதலையாக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை வந்து அங்கே கொலை தண்டனை கொடுக்க வேண்டும், சிலுவை மரணத்தை கொடுக்க வேண்டும். மூப்பர்களை ஏவி விட்டாங்க. ஒருவேளை அவங்களுக்கு கொஞ்சம் காசு கூட பிரைப் கூட கொடுத்துருக்கலாம். ஜனங்களை வந்து நீங்க அப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்கன்னு அவங்கள ஏவி விடும் பொழுது அவன் எல்லா பீப்புள் மத்தியில தான் இருக்கிறான். ஜனங்கள் பெரிய கூட்டமா இருக்காங்க, எல்லாத்தையும் தான் கேட்கிறான். யார் வந்த குரல் எங்க அதிகமா இருக்கு, பரபாசா ஜீசஸா? இவங்க வந்து மற்றவங்களை வந்து ஏவி விடுறாங்க. ஏவி விடும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, மறுபடியும் அவன் க்வெஸ்சன் பண்ணுறான். 21 வாசிக்கிறான்.
தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவர்களில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசா என்றார்கள்.
இதோ ரெண்டு பேர் இல்லை, இங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க, சூஸ் பண்ணுங்க. இட்ஸ் அ சூசிங் டைம், பரபாசா அல்லது ஜீசஸ். பாருங்க அந்த டைம் மறுபடியும் மறுபடியும் வருது. ஒன்று மரணம், இன்னொன்று ஜீவன். ஒன்று சாபம், இன்னொன்று ஆசீர்வாதம். ரெண்டுல எதை நீங்கள் தெரிந்து கொள்வீங்க பாருங்க. அந்த சாண்டோர் அந்த டைமை சூசிங் இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மறுபடியும் வருது. ராங்கானதான் தெரிந்து கொண்டாங்க. ஏதோ பரபாசை விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்ப இயேசுவை என்ன செய்ய வேண்டும்? 22 வசனம்.
பிலாத்துவை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான்.
அப்படியானால் நான் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை என்ன செய்ய வேண்டும்?
அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள்.
ஏதோ சிலுவையில் அறைய வேண்டும். They all say unto him, எல்லாருமே சொல்றாங்க, Let him be crucified. இதோ அவரை சிலுவையில் அறைய வேண்டும் சொன்ன உடனே ஜனங்கள்ட்ட இருந்து அந்த மாதிரி வாய்ஸ் வரும் பொழுது அவனால ஒன்னும் செய்ய முடியாது. விடுதலை ஆக்கணும் தான் நினைக்கிறான், ஆனால் அவனால் விடுதலை ஆக்க முடியவில்லை. நான் தேவனுடைய பிரமாணம் ஆதி தீர்மானம் நிறைவேற வேண்டும். ஹல்லேலூயா. அவன் விடுதலை ஆக்க முடியாது, நினைச்சாலும் முடியாது. ஜீசஸ் இப்பொழுது அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். அரெஸ்ட் பண்ணி இப்போ கோர்ட்டில் கொண்டு நிறுத்தி வச்சிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டில் நிறுத்தின மாதிரி பிலாத்து தான் இருக்கிறதுலே அதிக பவர் உண்டு. அவனுக்கு தான் மரண தண்டனை கொடுக்க அதிகாரம் உண்டு. அதனால அந்த மாஜிஸ்ட்ரேட் கிட்ட அல்ல, இதை கவர்னர்கிட்ட கொண்டு நிறுத்தும் பொழுது யார் அவங்களுக்கு விடுதலை ஆக்கணும், நீங்க சூஸ் பண்ணுங்க, சூஸ் பண்ணுங்க சொல்லும் பொழுது அவங்க வந்து பரபாசை சூஸ் பண்ணாங்க. நீங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் சூஸ் பண்ண முடியும், ரெண்டு பேரையும் விடுதலை ஆக்க முடியாது, ரெண்டு பேருக்கும் நான் விடுதலை கொடுக்க முடியாது. அப்படி ஏதாவது கருத்து இருந்தா பிரயோஜனம் கிடையாது. நீங்க ஒன்னு தான் தெரிந்து கொள்ளணும், ஒன்னு ஆசீர்வாதம் அல்லது ஜீவன். அதனால அவங்க வந்து என்னச்சாங்க, எங்களுக்கு பரபாஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதனால கொஸ்டின் எப்பவுமே பிட்வீன் லைஃப் அண்ட் டெத், அதாவது அந்த கேள்வி எப்பொழுதுமே மரணமா அல்லது ஜீவனா, நீங்க எதை தெரிந்து கொள்வீர்கள்? இன்னைக்கு நமக்கிட்டையும் அதே கொஸ்டின் தான், என்கிட்டையும் அதே கொஸ்டின் தான், யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் கொஸ்டின் வந்து ஒரே கொஸ்டின் தான், நீ எதை தெரிந்து கொள்வா, மரணமா ஜீவனா? பைபிள்ல எதுவுமே ஆக்சிடென்டா நடப்பதில்லை, ஏதோ தற்கால அது வந்து எதிர்பாராத விதமாக எதுவுமே நடப்பதில்லை, எல்லாமே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, நத்திங் மிஸ்டேக், எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. கிரைஸ்ட் வந்து இன்னைக்கு அனாயிட்டட் பேடா இருக்கிறார். ஹல்லேலூயா, இங்க ட்வின்ஸ் நம்ம பார்க்கிறோம், ட்வின்ஸ் பரபாஸ் அண்ட் ஜீசஸ் வந்து ட்வின்ஸா இருக்கிறாங்க, ஆவிக்குரிய பிரமா ட்வின்ஸா இருக்கிறாங்க. பரபாஸ் என்றால் என்ன அர்த்தம் என்றால் சன் ஆஃப் அ ஃபாதர் அர்த்தம், பார் பிஏஆர் சன், ஏபிபிஏன்னா அது அப்பா, அது வந்து ஃபாதர்னு அர்த்தம். அல்ல சன் ஆஃப் அ ஃபாதர், தகப்பனுடைய பிதாவினுடைய மகன் என்று அர்த்தம். ஜீசஸ்னா என்ன அர்த்தம், த சன் ஆஃப் காட். ஹல்லேலூயா, ரெண்டு பேருமே சன் தான், அது ரெண்டு பேருமே ஃபாதருடைய சன் தான், சன் ஆஃப் அ ஃபாதர், தி சன் ஆஃப் த காட். ஹல்லேலூயா, ட்வின்ஸ் அங்கே இருக்கிறாங்க, ஏதேனில் ட்வின்ஸ் வந்தது, அதே ட்வின்ஸ் தான் இப்போ இருக்கிறாங்க. அதனால ரெண்டு பேருமே சன்னு தான், சன் ஆஃப் த ஃபாதர் தான். எந்த சன்னை நீங்கள் தெரிந்து கொள்வீங்க, கொஸ்டின் அதுதான். அதனால் பரபாசை தெரிந்து கொள்வீர்களா, அவனும் ஒரு சன் ஆஃப் த ஃபாதர் தான், இவரும் சன் ஆஃப் த ஃபாதர் தான். அல்ல ட்வின்ஸை வந்து நிறுத்தி கொண்டு யாரை நீங்கள் தெரிந்து கொள்வீங்க? நவ் யூ ஹேட் யூ காட் டு பிக் pick up between the twins again, marubadiyum twins anga vandirukirathu, neenga yara therindu kollunu solum bolude avanga barabas barabas endru avargal sattam pottargal endru nam arindirukrom. alla pilot solliran, na vandu yara vidudhil aakka vendum, barabasai vidudhil aakka vendum, barabasai vidudhil aakna yesu enna seiyanum, cross ponu, onnu avar go free alladhu cross. பரபாஸ் கிராஸுக்கு போனா இவர் விடுதலை ஆவார், ஆனா வந்து பரபாஸ் வந்து விடுதலை ஆயிட்டார்னா இவர் கிராஸுக்கு போகணும், ரெண்டு அதான் இது ரெண்டுல ஒன்று. இவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து விடுதலை ஆயிட்டார்னா பரபாஸ் சிலுவையில் அறையப்படுவான், பரபாஸ் சிலுவையில் அறையப்படும்படியா ஒப்பு கொடுத்தா இயேசு கிறிஸ்து விடுதலை ஆயிடுவார். இதுதான் ரெண்டுல ஒன்று, விடுதலை ஆகிறது, இன்னொன்று கிராஸுக்கு போகணும். இதமான ஒரு டைமில் ஜனங்கள்கிட்ட அவன் கேட்கும் பொழுது அவங்க இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு அனுப்ப ஆயத்தமாயிருந்தார்கள், பரபாஸோ கோ ஃப்ரீ, நீ விடுதலையாகலாம் என்று சொல்லி அவர்கள் அவிதமாக தெரிந்து கொண்டார்கள். He sets the truth before them. Jesus was the giver of life. அவங்க எதை தெரிந்து கொண்டாங்க, ஜீசஸ் வந்து giver of life. Hallelujah.
Amen.
ஜீவனை கொடுக்கிறவர். பரபாஸ் என்னது, ஜீவனை எடுக்கிறவர், taker of life. கொலை பண்ணிடுவான், கொலைகாரன், ஒரு பெரிய மர்டரர். அவன் என்ன செய்தானா, அரசாங்கத்துக்கு விரோதமாக கலகம் பண்ணினான், rebellion against the government, ரோம அரசாங்கத்துக்கு விரோதமாக கலகம் பண்ணி கலகத்தை ஏற்படுத்தி அநேகரை கொலை செய்தான், கொலை செய்ய யோசிக்கவே மாட்டான், அநேகரை கொலை செய்தான். அவன் taker of life, ஜீசஸ் வந்து giver of life. நீங்க எதை தெரிஞ்சுக்க, உங்கள் ஜீவனை எடுக்கிறவனை தெரிந்து கொள்வீர்களா, ஜீவனை கொடுக்கிறவரை தெரிந்து கொள்வீர்களா? இந்த ட்வின்ஸ் அங்க இருக்கிறாங்க. ஆனா என்ன செய்யணும்னா, ரெண்டு பேருமே சன் ஆஃப் அ ஃபாதர் தான், ஆனா அங்க ஃபாதர் வந்து டிஃப்ரெண்ட், இவனும் ஒரு தகப்பனுடைய மகன் தான், அவனும் அவரும் ஒரு தகப்பனுடைய மகன், ஆனா அவனுடைய ஃபாதர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. டூ ட்வின்ஸ் தேர் வித் டூ டிஃப்ரெண்ட் ஃபாதர்ஸ், ஆனால் அவங்களுடைய அப்பா வேற, இயேசு கிறிஸ்துவுடைய அப்பா வேற, பரபாசுடைய அப்பா வேற. ஆனா பேருக்கு அர்த்தம் என்னன்னா, ரெண்டும் ஒரு ஆயிரத்தம் தான், சன் ஆஃப் காட், அவர் சன் ஆஃப் த ஃபாதர் அப்படின்னு ரெண்டு பேருமே அழைக்கப்படுறாங்க. பிரதான ஆசாரியர் மற்றவர்களும் பரபாசை விடுதலை செய்வதற்காக அவர்கள் ஜனங்களை தூண்டி விட்டார்கள். ஆனா இந்த மேடரர், இவன் ஒரு மேடரர், கொலைகாரன். இந்த கொலைகாரன் ஜீவனை எடுக்கிறவனை அவர்கள் வந்து விடுதலையாக்க சம்மதித்தார்கள். அதனால இவன் விடுதலை ஆனனால இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போக முடியாது. ஜனங்கள் வந்து இதை இயேசு கிறிஸ்துவை கேட்டுக்கொண்டால் அவர் கிராஸுக்கு போயிருக்க வேண்டிய சூழ்நிலை வராது, நமக்கு ரெடெம்ப்ஷன் கிடைச்சிருக்காது. அதனால என்ன செஞ்சார் என்றால் அந்த பரபாசி இப்பொழுது ஃப்ரீயா மாறிட்டான். சிறைச்சாலையிலிருந்து அவன் ஃப்ரீயா மாறிவிட்டான். இன்னைக்கு பொலிட்டிக்கல் வேர்ல்டு நம்ம பார்க்கும் பொழுது இந்த பொலிட்டிக்கல் வேர்ல்டு வந்து இன்னைக்கு கிறிஸ்துக்கு விரோதமாக இருக்கிறது. அதுவும் நம்ம தேசத்தில் அவ்விதமாக இருக்கிறது, மறைமுகமாக இருக்கிறது. ஜனங்கள் வந்து பல கருத்துக்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். செகுலர் கவர்மெண்ட் வேணுமா அல்லது மத சம்பந்தமான கவர்மெண்ட் வேணுமான்னு சொல்லும் பொழுது ஜனங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருப்பதனால, ஒரே ஒப்பீனியன் இல்லை. நம்ம நாடு ஜனநாயக நாடு, செகுலர் கண்ட்ரி. நம்ம எந்த மதத்தை சேர்ந்தாலும் நம்ம வந்து எல்லாருமே ஒரு ஹியூமன் பீயிங்ஸ், எல்லாமே மனுஷங்க தான். அவங்கள எப்படி டிடென்ஷன் சென்டருக்கு அனுப்புறது? நீ இந்திய குடிமுறையே கிடையாது, நீ டிடென்ஷன் சென்டருக்கு போ, அவனும் ஒரு மனுஷன் தானே அப்படின்னு இந்த ஹியூமன் அந்த இறக்கமானது, மனுஷீக தன்மையானது இல்லாமல் இருக்கிறது. அதனால் நாங்கள் தான் ஆளுவோம், நாங்கள் தான் ஆளுவோம், இந்துக்களுக்கு தான் இந்தியான்னு சொல்லும் பொழுது அது பாருங்க, நம்ம நாட்டினுடைய அடிப்படை கொள்கையே மாறி போகும் பொழுது அவங்களுக்கு ஈவு இறக்கம் இல்லை, மனுஷீக தன்மை இல்லாமது போகுது. இந்த பரபாஸ் ஒரு கொலைகாரன், அவன்ட மனுஷீக தன்மை கிடையாது. He was a murderer. Jesus வந்து giver of life. Hallelujah. எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணமாக இயேசு இருக்கிறார். Hallelujah. He is the source of life. எல்லா ஜீவனும் அவர்கிட்ட தான் வருகிறது. Source of life. அதனால் அவர் வந்து என்ன செய்யறார் என்றால் எல்லா நன்மைகளையும் தருகிறவர். ஆமே. ஆனா இவன் வந்து மரணமாக இருக்கிறான். They choose Barabbas, choose death. Choose வந்து death பண்ணாங்க. நம்ம சபையில் வந்து சிலருடைய சபைக்கு வரும்பொழுது கணவன்மார் வந்து டிஃப்ரெண்டாக இருப்பாங்க. அப்படி சொல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கணவன்மார் என்ன சொல்லுவாங்க மனைவி பார்த்து, நீ எந்த சர்ச்சுக்கு வேணாலும் போ, நீ ஸ்தாபனத்துக்கு வேணாலும் போ, மெசேஜ் சர்ச்சில் நீ எங்கே வேணாலும் போ, ஆனால் அந்த கல்வரி டேபர்நேக்கலுக்கு மட்டும் நீ போவாது. சாட்டன் ஹேட்ஸ் ரெவலேஷன். ஹல்லேலூயா. இந்த சர்ச்சில் வெளிப்பாடு இருக்கு, இந்த சர்ச்சில் டோட்டல் டெடிகேஷன் இருக்கு. நீ வந்து மற்ற சபைக்கு போனா அங்கே டோட்டல் டெடிகேஷன் கிடையாது. கொஞ்சம் கோல்டு வச்சுக்கிடலாம், கொஞ்சம் இஷ்டமா இருக்கலாம், அங்கே ஒழுங்கு கிடையாது, அங்கே வெளிப்பாடு கிடையாது. அதனால நீ எங்க வேணாலும் போ, ஆனால் கல்வாரி சபைக்கு மட்டும் நீ போவாது. அப்படி ஒரு சிலர் வந்து என்ன காலகாலங்களில் வந்து ஏன்ட சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரர் அவிதமா சொல்றாரு பாத்தீங்களா. அவர் வந்து அவருக்கு உள்ள என்ன, அவரு யாருடைய ஃபாதர், அவங்களுக்குள்ள இருக்கிற ஃபாதர் யாரு, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபாதர். ஹல்லேலூயா. வெளிப்பாடை வெறுக்கிறவள் பாதாள மன பிசாசு வெளிப்பாடை வெறுக்கிறான். சாட்டன் ஹேட்ஸ் ரெவலேஷன் பட் வி லவ் ரெவலேஷன். ஹல்லேலூயா. தி கேட்ஸ் ஆஃப் ஹெல் ஷால் நாட் ப்ரிவைல் அகைன்ஸ்ட் தி ரெவலேஷன். ஹல்லேலூயா. இந்த வெளிப்பாட்டை பிசாசு ஜெயிக்க முடியாது. ஒரு சபை வெளிப்பாட்டின் மேல் கட்டப்பட்டது என்றால் அதை அழிக்க யாராலும் முடியாது. பாதாளத்தின் வாசல் எல்லாமே வெளிப்பாடுக்கு வருது. அவங்க அப்படி சொல்றாங்கன்னு என்ன அர்த்தம், இங்க வெளிப்பாடு இருக்கிறது. சாத்தான் அந்த வெளிப்பாடை வெறுக்கிறான். அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி என்னங்கிறது தெரியுது. அதனால தான் அவங்க சொல்றாங்க, இந்த சர்ச்சுக்கு போவாத, இங்க வெளிப்பாடு இருக்குங்கிறத அவங்களுடைய வார்த்தையை வெளிப்படுது. அவங்க வந்து ஹெல், த கேட்ஸ் ஆஃப் ஹெல், பாதாளத்தின் வாசல் வந்து எப்பொழுதுமே அகைன்ஸ்டா இருக்கும். பாருங்க, ஒரு 5 வயசு பொண்ணை கொண்டு வந்து, ஒரு 5 வயசு பிள்ளைய கொண்டு வந்து அங்கே ஜட்ஜ்மெண்ட் ஹாலில் நிறுத்தி, பரபாஸ் வேணுமா இயேசு வேணுமண்ணா, அந்த பிள்ளை என்ன சொல்லும், களங்கம் இல்லாத பிள்ளை, எனக்கு ஜீசஸ் தான் வேணும். ஹல்லேலூயா. இந்த கொலைகாரன் கொள்ளைக்காரன் எனக்கு வேண்டாம், எனக்கு ஜீசஸ் தான் வேணும். இயேசு சிறுபிள்ளைகளை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு இந்த இயேசு முகத்தை பார்த்தோன்னே சாந்த சுருவியாக இருக்கிறார். இவனுடைய முகம் ரொம்ப ஹார்டாக இருக்கு, ரொம்ப ரூடாக இருக்கிறது, விகாரமாக இருக்கிறது. அந்த குழந்தை அதை விரும்பாது. 5 வயசு குழந்தை கூட கரெக்டாக சொல்லும். பிலாத்துட்டக்கு அவங்க சொல்லும் பொழுது எதை தெரிந்து கொள்ளா, கரெக்டாக ஜீசஸை காமிக்கும். இவ்வளோ காலம் பக்தியாக இருந்து பைபிள் படித்து மெசேஜில் இருக்கிறாங்க, இவனுக்கு தெரியலையே, எதை சூஸ் பண்ணணும் தெரியலையே, எது கரெக்டுன்னு தெரியலையே, யார் நல்லவர்னு தெரியலையே. அப்ப அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது? பாதாளத்தின் வாசல்கள் இருக்கிறது. ஜீசஸ் வந்து இதோ ஜீவனை கொடுக்கிறவர். இன்னைக்கு உங்களுக்கும் என்னுடைய நாசில ஜீவன் இருக்குன்னா இயேசு கிறிஸ்துவால தான் இருக்கு. இயேசு கிறிஸ்து ஜனங்களை போஷிக்கிறவர். ஹல்லேலூயா. ஐந்து அப்ப ரெண்டு பேரை கொண்டு அநேகரை அவர் போஷித்தார். அங்க சொல்லுக்கு அந்த அவன் ஒரு கள்ளனாய் இருந்தான் என்று சொல்லப்படும். கள்ளன் என்ன செய்வான்? திருடுவான், கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். வேணும் அவன் நம்முடைய உடமைகளை திருடுவான், கள்ளன் அவன். அதே போல ஜீசஸ் கிரைஸ்ட் என்னன்னா இந்த ரெண்டு பேரை கொண்டு ஆசீர்வதிக்கிறார், கொடுக்கிறார், ஹீலிங் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஆகாரத்தை கொடுக்கிறார், அவர் வந்து ஜனங்களுக்கு உதவி செய்கிறார், கொடுக்கிறார். இவன் வந்து அவங்க சேர்த்து வச்சிருக்கிறத அடிச்சு போட்டு அவங்களை புடுங்கிட்டு போறான். இதுதான் சாத்தான். நானோ ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும். இந்த பரபாஸ் அப்படியாப்பட்டவன். அவன் ஒரு கொள்ளைக்காரன், அவன் ஒரு கள்ளன். வழியில போறவங்களை அடிச்சு அவங்களுடைய ஜுவல்ஸை புடுங்குவான், அவங்க பாக்கெட்ல இருக்க பணத்தை எடுத்துட்டு போவான். அவனுக்கு ஈவு இறக்கமே கிடையாது. அப்படியாப்பட்ட பரபாஸ் தான் வேணும்னு சொன்னாங்க. ஆனா ஜீசஸ் கிரைஸ்ட் ஜனங்கள் மேல் மனதுருகி அவளை தொட்டார், குசுரோகிகளை சோமாக்கினார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படியாப்பட்டவர் ஜனங்களை எப்படி தெரிந்து கொள்றாங்க பாருங்க. This is a time of choosing. Hallelujah. இது வந்து மரணத்து, அவன் இந்த மரணத்துக்கு அதிபதியாய் பிசாசு இருக்கிறான். இயேசு கிறிஸ்து சோர்ஸ் ஆஃப் லைஃப், எல்லா ஜீவனின் உற்பத்தி ஸ்தானமாய் இருக்கிறார். ஆமே. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து obedient to the Father, பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். ஆனா இவன் வந்து rebellion, இவன் கலகத்தை உண்டாக்குறவன், அவன் பிரச்சனைகளை ஏற்படுத்துறவன், பெரிய கலகத்தை ஏற்படுத்துவன். இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சாய்ஸ் வந்து பைலட் அங்க கொடுக்கும் பொழுது நீங்க எதை தெரிந்து, ஒரு குழந்தை கூட கரெக்டா சூஸ் பண்ணா இவங்களுக்கு தெரியும். இவங்க வந்து பரபாச தெரிந்து கொள்ளுகிறார்கள். அதனால யார நான் விடுதலைய நான் வேணும் ஃப்ரீயா அனுப்பணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இத பரபாச வந்துதான் ஃப்ரீயா அனுப்பணும், இயேசு கிறிஸ்துவை கிராஸுக்கு அனுப்பணும். எப்படி அந்த ஜனங்களுக்கு எவ்வளவு பிளட் தேசியா இருக்கிறாங்க, ரத்த வெறி பிடித்தவளாய் இருக்கிறார்கள் என்று பாருங்கள். சாய்ஸ் பிட்வீன் வேர்ட் அண்ட் சிஸ்டம். இன்னைக்கு வந்து வார்த்தையை தெரிந்து கொள்வீர்களா, சிஸ்டம் அங்க சாபன சிஸ்டங்களை தெரிந்து கொள்வீர்களா? அப்படி கேட்கும் பொழுது ஜனங்கள் இப்பொழுது என்ன தெரிந்து கொள்கிறார்கள் என்றால், அவள் வந்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதே தெரிந்து கொள்கிறாள். இன்டக்ட்மெண்ட் அந்த செயலை பிரதர் என்ன சொல்லுகிறார், இன்டக்ட் தி ஜெனரேஷன் for the second crucifixion of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை இரண்டாம் முறையில் சிலுவையில் அறைந்ததாக இந்த ஜனங்களை குற்றப்படுத்துகிறேன் என்று பிரதர் பிரணாம் அந்த கலிபோர்னியாவில் அந்த செய்தியை கொடுத்தார். இன்டக்ட்மெண்ட் 1964 வருஷம் செய்தியை கொடுத்தார். இந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையிறவர்கள், இரண்டாம் முறை சிலுவையில் அறையிறவர்கள், இப்பொழுது இருக்கிற கிறிஸ்தவர்கள். அன்னைக்கு அவங்க அப்படி செஞ்சிட்டாங்களே அப்படின்னு அவங்க பிரசங்கம் பண்ணாங்க. அந்த பாஸ்டர், அந்த பாஸ்டரும் சபையாரும் அப்படிதான் தெரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு வேர்ட தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சன் ஆஃப் த ஃபாதர், அது சன் ஆஃப் ஏ ஃபாதர். பரபாஸுடைய டேடி யாரு? டெவில். ஜீசஸ் கிறிஸ்துடைய டேடி யாரு? காட். ஹல்லேலூயா. இவங்க தெரிந்து கொள்ளுதலை வச்சு, இந்த யூத ஜனங்கள் தெரிந்து கொள்ளுதலை வச்சு அவங்க டேடி யாருன்னு தெரியுது. அவங்க டேடி யாரு? டெவில், பிசாசு. ஹல்லேலூயா. ஜீசஸ் நீங்க தெரிந்து கொண்ட God is your father. நீங்க பரபாஸ் தெரிந்து கொள்ளும் பொழுது, உலகத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது, அல்லது சாபனத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது, உங்க டேடி வந்து டெவில். அது உங்க டேடி டெவிலுங்கிறது வெளிப்படுது. நீங்க தெரிந்து கொள்ளுதல வச்சு உங்க டேடி யாரு, உங்களுடைய ஃபாதர் யாரு? இவனும் சன் ஆஃப் அ ஃபாதர் தான், அவனும் சன் ஆஃப் த ஃபாதர் தான். அதனால நீங்க உங்க ஃபாதர், இது டிஃபரெண்ட் ஃபாதர். அதனால உங்க ஃபாதர் யாருங்கிறத வெளிப்படணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டும். நீங்க எதை சூஸ் பண்றீங்களோ அது. நம்ம இன்னைக்கு வார்த்தையை சூஸ் பண்ணும் பொழுது God is our father. Hallelujah. நம்ம டினாமினேஷன் தெரிந்து கொண்டா devil is our father. டிரினிட்டி உபதேசம் கிட்டத்தட்ட நிசையாவில இருந்து வந்து, அது 325 வருஷம் நிசையா கவுன்சில்ல அவங்க டிரினிட்டி பிரமாணத்தை கொண்டு வந்தாங்க. ஃபாதர், சன், ஹோலி கோஸ்ட் மூணு பேரும் இருக்கிறாங்க, மூணு பேரும் சேர்ந்து ஒன்னா இருக்கிறாங்க. ஃபாதர், சன் அண்ட் த ஹோலி கோஸ்ட் ஆர் டிஃபரெண்ட் அண்ட் டிஸ்டிங்க்ட் பர்சன் பட் தே ஆர் ஒன். அதுதான் டிரினிட்டி பிரமாணத்தினுடைய விளக்கம். மூணு பேரும் தனித்தனியாக இருக்கிறாங்க, அதே சமயத்தில் மூணு பேரும் ஒன்றாகவும் இருக்கிறாங்க. அவங்க வந்து திருத்து பிரமாணத்தை கொண்டு வந்தாங்க. 2000 வருஷமாக கத்தோலிக்க மார்க்கத்திலேருந்து வந்த அந்த திருத்து உபதேசத்தை ப்ரோட்டஸ்டன்ட் பீப்புள், பெண்டைகாசல் பீப்புள் எல்லாருமே அதைத்தான் நம்புகிறாங்க. அதைத்தான் அந்த டோக்மா, அந்த கிரீட், அந்த பிரமாணத்தையும் அந்த கோட்பாடுகளையும் அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. இயேசுவே தேவன் என்பதை அவர்கள் அறியவில்லை. கிறிஸ்மஸ் பிரசங்கெல்லாம் அவருடைய நாம நித்திய பிதா, வல்லமிழ தேவன். இயேசு நித்திய பிதாவாக இருக்கிறார், அவர் வல்லமிழ தேவனாக இருக்கிறார். ஆனால் அவங்களுடைய கோட்பாடுகளோடு டிரினிட்டி. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவருடைய நாம அதிசயமானவர், ஆலோசனை கத்தா, வல்லமிழ தேவன், நித்திய பிதா. நித்திய பிதா யார்? ஜீசஸ். ஆமே
ஆமே.
ஒரே ஒரு பிளேஸ் தான் இருக்கிறது. இப்படியும் நம்பலாம், அப்படியும் நம்பலாம். எப்படினாலும் நம்ம பரலோகராஜ்யம் போயிட போறோம். நீங்க இப்படி போனான்னு நாங்க அப்படியா போனோம். இன்னும் சிலர் சோசியலிஸ்ட் பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா மார்க்கமும் கடைசியா ஒரு இடத்துக்கு தான் போகுது. நீங்க ட்ரெயின்ல போறீங்க, இன்னொருத்தர் பஸ்ல போறாங்க, இன்னொருத்தர் பிளேன்ல போறாங்க. எல்லாரும் நம்ம மும்பைக்கு தான் போறோம். ஆனா நம்ம இப்படி பல மார்க்கமா போறோம். அதே போல இந்து மார்க்கம், முஸ்லீம் மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கம்னு அவங்க ஒரு விளக்கத்தை கொடுப்பாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம எப்படிதான் பிலீவ் பண்ணாலும், நீங்க எந்த உபதேசத்துல இருந்தாலும், கடைசியா நம்ம எல்லாருமே பல்லவத்துக்கு தானே போக போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படி கிடையாது. ஒரே ஒரு ஆர்க்கு தான் உண்டு. ஹல்லேலூயா. நோவா காலத்துல ஒரே ஒரு பேழை தான் உண்டு. ரெண்டு போட்டு கிடையாது, அல்லது மூணு போட்டு கிடையாது. ஒன்லி ஒன் போட்டு தான். அந்த ஒரு போட்ல தான் வந்தாதான் பாதுகாப்பு. கர்த்தருடைய நாம பலத்த துருகம், நீதிமானதுக்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஹல்லேலூயா. ஒன்லி ஒன் வே தான், ஒன்லி ஒன் ஃபெய்த் தான், ஒன்லி ஒன் டீச்சிங் தான். டிரினிட்டியும் பிலீவ் பண்ற ரைட்டு, ஒன் காடும் பிலீவ் பண்ற, அல்லது ரெண்டுலையும் கடந்து குழம்பிக்கிட்டு கிடக்கிறது இல்லை. நம்ம ஒன் காட பிலீவ் பண்றோம். ஹல்லேலூயா. காட் தி ஃபாதர், சன் அண்ட் தி ஹோலி கோஸ்ட், வந்து த்ரீ டிஸ்பென்சேஷன், மூன்று காலங்களா இருக்கிறது. அவர் பழைய ஏற்பாட்டில் தன்னை பிதாவாக வெளிப்படுத்துகிறார், பின்பு அவர் மனுஷனாக வருகிறார், இப்பொழுது அவர் பரிசுத்தாவியாக வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஃபாதர் எப்படி இருக்கிறார்? வேடா இருக்கிறார். சன் எப்படி இருக்கிறார்? வேடா இருக்கிறார். பரிசுத்தாவி எப்படி இருக்கிறது? வேடா இருக்கு. அப்படி பிலீவ் பண்ணா, வேட பிலீவ் பண்ணா நீங்க வந்து நீங்க தேவத்துவத்தை நம்புறீங்க. அதெல்லாம் அந்த வேடுக்குள்ள வரும் பொழுது நம்ம பரிசுத்தாவினால முத்திரை போடப்படுகிறோம். ஆமே. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நானும் பெந்தகோஸ்தில் இருந்து அந்நிய பாஷையை பேசினேன். அதிகமான அந்நிய பாஷைகளை பேசியிருக்கிறேன். இங்கே இருக்கிற சிலரும் அந்நிய பாஷையை பேசியிருக்கலாம். ஒரு நாளில் நம்ம பெந்தகோஸ்த உபதேசத்துலேருந்து அந்நிய பாஷை பேசினேன். பின்பு நான் வார்த்தைக்கு வரும் பொழுது அந்நிய பாஷை பேசுகிற அந்த குழந்தை பேச்சை விட்டுட்டேன். குழந்தை ரெண்டு வார்த்தை தான் பேசும். இப்போ நம்ம மெச்சூர்ட் அடைஞ்சு விட்டோம், அந்த அந்நிய பாஷையை பேசுவதில்லை. அப்படியானால் வந்து அந்த அந்நிய பாஷை பசுத்தாவி இல்லையா பாஸ்டர் அப்படின்னு கேட்கும் பொழுது, நம்ம சொல்லும் பொழுது பெந்தகோஸ்தில் இருக்கும் பொழுது ஆவியிலே அனாயிட்டிங் வருகிறது. ஆனால் என்ன இல்லை, சோலில் அனாயிட்டிங் வரல. சோலில் அனாயிட்டிங் வரணும்னா வார்த்தையை விசுவாசிக்கணும். அதனால ஆவியில அந்த அந்நிய அனாயிட்டம் இருந்தது, ஒரு எமோஷனலாக குதிச்சோம், சில பாசைகளை பேசணும். அதான் அந்நிய பாசை. பிலியாம் வந்து அவன் ஆவியில் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான், ஆனால் சோலில் அந்த அனாயிட்டிங் வரல. அதனால அவன் கள்ள தீர்க்க தரிசியாக மாறிவிட்டான். மோசஸுக்கு வந்து சோலில் அனாயிட்டிங் இருந்தது. சவுலுக்கு வந்து அவன் ஆவியில அனாயிட்டிங் பண்ணப்பட்டிருந்தான், ஆனா சோல்ல அனாயிட்டிங் வரல. இன்னைக்கு நம்ம பெந்தகோஸ்காரங்க ஒருவேளை ஆவியில அவங்களுக்கு அனாயிட்டிங் வந்து எமோஷனலா பேசலாம், இதோ சில அற்புதங்களை செய்யலாம், தீக்கு தரிசனம் உரைக்கலாம், பிசாசுகளை துரத்தலாம், அவங்களுக்கு அந்த சோல்ல அனாயிட்டிங், ஆனா அவனுடைய ஸ்பிரிட்ல அந்த அனாயிட்டிங் வந்திருக்கிறது, ஆனா உள்ள அந்த அனாயிட்டிங் வரல. நமக்கு இன்னைக்கு சோல்ல அனாயிட்டிங் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்குள்ள வரும் பொழுது சோல் உயிர்ப்பிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இப்ப நான் யார், எங்கே இருந்து வந்தேன், எதற்காக உலகத்தில் ஜீவிக்கிறேன், நான் எங்கே போகிறேன், என்னுடைய ஆண்டவர் யார், அவருடைய வார்த்தை என்ன, அவருடைய ப்ரோக்ராம் என்ன, கிளியரா வந்துச்சு. ஹல்லேலூயா. அந்த பெந்தகோஸ்தக்காரங்களுக்கு அது தெரியாது. எவ்வளோ பெரிய பிரசங்கியாராக இருந்தாலும், பில்லி கிரகம் ஆயிருந்தாலும், ஓரல் ராபர்ட்ஸ் ஆயிருந்தாலும், அல்லது எவ்வளோ புகழ்பெற்ற போதகராக இருந்தாலும், அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவோடைய ப்ரோக்ராமும் தெரியாது. அவங்களுடைய சோல்ல அனாய்டிங் வரல. உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, தீக்கு தரிசனம் உரைத்தோம் அல்லவா, நாங்கள் வந்து அற்புதங்களை செய்தோம் அல்ல, அக்கிரமிச்சைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை ஒரு காலம் அறியேன், ஐ நெவர் நியூ யூ, உங்களை ஒரு காலம் அறியலை. இந்த பெந்தகோஸ்த பாசலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க உங்களுடைய சோல் உயிர்ப்பிக்கப்படல, வார்த்தை தான் சோலை உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஃாதர் வந்து வேர்டு, சன் வந்து வேர்டு, பரிசுத்தாவியும் வேர்டு. நீங்க அந்த வேர்டை ரிசீவ் பண்ணும் பொழுது நீங்க தேவனை, தேவத்துவத்தை நீங்கள் உள்ள பெறுகிறீங்க. ஹல்லேலூயா. நீங்க பரிசுத்தாவினாலே முத்திரை போடப்பட்டீர்கள். எபேசியர் 1:13 வாசிக்கும் பொழுது, நீங்கள் உன் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்களுடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் தாமே நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அதனால உங்கள் ரட்சிப்பின், உங்கள் காலத்தின் செய்தியை கேட்டு விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் பரிசுத்தாவினாலே முத்திரை போடப்பட்டீர்கள். ஃபாதர் வேறு, குமாரன் வேறு, பசுத்தாய் வேறு இல்லை. டிஃப்ரெண்ட் டைட்டில், டிஃப்ரெண்ட் ஆஃபீஸஸ், டிஃப்ரெண்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஒன் காட். அந்த காட் எப்படி இருக்கிறார்? வேர்டாக இருக்கிறார். அந்த வேர்டை நீங்கள் ரிசீவ் பண்ணும் பொழுது நீங்கள் தேவனை ரிசீவ் பண்ணுறீர்கள். நீங்கள் பசுத்தாவை பெற்றுக்கொள்வீர்கள். வார்த்தையினாலே முத்திரை பசுத்தாயினாலே முத்திரை போடப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. ரொம்ப கிளியராக இருக்குது தேவனுடைய வார்த்தை, ரொம்ப கிளியராக இருக்கிறது. ஆமென். அல்ல, ஒன்று மிருகத்தின் முத்திரை, இன்னொன்று வந்து பரிசுத்தாவின் முத்திரை. ரெண்டு முத்திரை தான் இருக்கு. ரெண்டுல ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். சோ சூசிங் டைம். மிருகத்தின் முத்திரை, இங்கிலீஷ் பைபிளில் மார்க் ஆஃப் த பீஸ்ட் சொல்லப்படுது. மிருகத்தின் அடையாளம் சொல்ல மார்க்னு சொல்லியிருக்கு. ஆனால் சீல்னு சொல்லலை. ஆனால் பரிசுத்தாவை சொல்லும் பொழுது பேச நாலு முத்திரை, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு அன்று முத்திரையாக பெற்ற, அது சீல்னு சொல்லியிருக்கு. SEAL, சீல். தமிழ் பைபிளில் ரெண்டுக்கும் முத்திரை தான் போட்டிருக்கு. ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் அங்கே டிஃப்ரென்சியேஷன் காமிச்சிருக்கு. மிருகத்தின் முத்திரை, மார்க் ஆஃப் த பீஸ்ட், பரிசுத்தாவின் முத்திரை, சீல் ஆஃப் காட். இதில் ரெண்டில் நீங்கள் எதை தெரிந்து கொள்வீங்க? நீங்கள் பரபாசா ஜீசஸா? அந்த ஜனங்கள் பரபாசை தெரிந்து கொண்டார்கள். டினாமினேஷன் பீப்புள் என்ன செய்யறாங்கன்னா, அங்க வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் சேர்ந்து கொள்ள, WCC, உலக மகா சபையிலே அவர்கள் அங்கமாகிறார்கள். மேடரர் ஆஃப் த வேர்ல்டு, அவன் வார்த்தையை கொலை செய்கிறவன். வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ், வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் என்ன சொல்லுகிறது? கடைசியில் ஆன்டிகிரைஸ் என்ன சொல்லுகிறது? சொல்லுகிறான், நீங்க சிஎஸ்ஐக்கு போறீங்களா? சிஎஸ்ஐக்கே போங்க. நீங்க உங்க டாபனத்தை விட்டுட்டு இங்க வரண்டாம். நீங்க ஏஜி சர்ச்சின்னு பெந்தகோஸ் சபைக்கு போறீங்களா? நீங்க அங்கேயே போங்க. நமக்கு தேவை வந்து சகோதர சிநேகம். அதே போலதான் மெசேஜில் மினிஸ்டர்ஸ் கான்பரன்ஸ் வச்சு, நீங்க எப்படினாலும் இருங்க, ஒருத்தர் மோதிரம் போடுங்க, ஒருத்தர் போடாம இருங்க, நீங்க எப்படி வேணாலும் இருங்க, ஆனா நமக்கு தேவை சகோதர சிநேகம். இதுதான் வேர்ல்டு கவுன்சில் சர்ச்சஸ் உபதேசம். அதுதான் நம்ம மெசேஜ்லயும் வருது. மினிஸ்டர்ஸ் கான்பரன்ஸ்ல தமிழ்நாட்டில் அப்படிதான் வருது. ஊழியர்கள் கூட்டம்னா நீங்க எப்படி வேணாலும் இருங்க, ஆனா நம்ம அதெல்லாம் பேசக்கூடாது, நம்ம எல்லாம் சகோதர சிநேகம். அவனும் வேர்ல்டு கவுன்சில் சர்ச்சா தான் சொல்லு. நீங்க பெந்தகோஸ்ல இருந்து நீங்க மாறாண்டாம், கத்தோலிக்கத்துக்கு மாறாண்டாம். நீங்க வந்து பெந்தகோஸாவே ப்ரோட்டஸ்டண்டா இருங்க. நமக்கு தேவை சகோதர சிநேகம். நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும். இயேசு கிறிஸ்து அவிதமா ஜெபம் இருக்கிறார் என்று அங்க போப்பு சொல்லுகிறார். நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும். நம்ம எல்லோரும் கம்யூனிஸ்டுக்கு விரோதமாக இருக்க வேண்டும், நாத்தியர்களுக்கு விரோதமாக இருக்க வேண்டும், ஆனால் நமக்குள்ள வந்து சகோதர சிநேகம் தேவை அப்படின்னு சொல்லி அவன் உலகத்தையே தன்னுடைய கையில் கொண்டு வருவான். எல்லா கிறிஸ்டின்ஸ் வரும்பொழுது ரோமன் கத்தோலிக்கும் பெண் அங்கே ப்ரோட்டஸ்டன்ட் சபையும் இணைஞ்சிட்டுன்னா அவங்க தான் மெஜாரிட்டி உலகத்தில். கத்தோலிக்கக்காரன் போப்புக்கிட்ட வந்து எல்லா விதமான ஐஸ்வர்யமும் இருக்குது, உலகத்தின் ஐஸ்வர்யம் அவன் கையில் இருக்குது. ப்ரோட்டஸ்டன்ட் அதுக்கு அடுத்த மெஜாரிட்டி இருக்குது. எல்லாம் வேர்ல்டு கவுன்சில் வரும் பொழுது ஆன்டி கிரைஸ்ட் உலகத்தின் அதிபதியாக மாற முடியும். நம்ம பிரைம் மினிஸ்டர்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க சொன்னதுக்கு தான் கீழ்படியணும், போப்பு சொன்னதுக்கு தான் கீழ்படியணும், ரோம் என்ன சொல்லுதோ அதுதான் கீழ்படியணும். நீ இந்துவா இருந்துக்க, ஒன்றும் வேண்டாம், ஆனால் எங்கள் ஆதிக்கத்தின் கீழே இருக்கும். நாங்கள் தான் உங்களுக்கு மேலே இருக்கோம். எங்கள் ஆதிக்கத்துக்கு கீழ்ப்படிஞ்சிரு. நாங்கள் சொல்றத நீ இந்துவாரு, முஸ்லீமாரு, எதை வேணாலும் இருந்துக்க. இப்படி ஒரு கொடையின் கீழ் எல்லாத்தையும் கொண்டு வரது தான் ஆன்டி கிரைஸ்ட். வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் வந்து போப்போடு கூட இணையும் பொழுது உலகத்துக்கு போப்பு வந்து தலைவராக மாறுவார் என்று பைபிளில் நமக்கு சொல்லப்பட்டிருக்க. பரபாஸை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். நம்ம வந்து வார்த்தையை தெரிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. ரெண்டுக்குமே வந்து யுத்தங்கள் இருக்கிறது, கிளாஷஸ் இருக்கிறது. நீங்க வார்த்தையில நின்றால் அது நிமித்தம் வருகிற அவமானத்தை சகிக்க வேண்டும். அதன் நிமித்தமா வருகிற போராட்டங்கள்ல நீங்க வந்து ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். மற்றபடி இந்த வார்த்தையில நிக்க முடியாது. நீங்க அதை ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். ஆனா முடிவில் உங்களுக்கு ஜெயம் உண்டு. ஆமே. நம்ம காயினை குறித்து வாசிக்கும் பொழுது ஒன்னு யோவான் 3:11 வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 3:11.
பொல்லாங்க நாள் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாய் இருக்கிறது நிமித்தம் தானே.
பொல்லாங்க நாள் உண்டாயிருந்து He was conceived by serpent, conceived by spirit of Satan. ஏதோ சாத்தானுடைய அந்த ஆவினாலே சர்ப்பமானது அங்கே நிரப்பப்படும் பொழுது அது இச்சையுள்ளதாக மாறி ஏவாளை வஞ்சித்தது. அதனாலே அவன் காயின் பிறந்தான். பொல்லாங்கனால் உண்டானவன் இஸ் ஆஃப் த விக்கெட். அவன் வந்து பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை பகைத்தான், ஆபேல பகைத்து அவனை கொலை செய்தான். ஏனென்றால் அவனுக்கு பொறாமை வந்தது. அவன் எதை நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோனுடைய கிரியைகள் நீதி உள்ளவளுமாய் இருந்தது தானே. இவனுடைய கிரியைகள் வந்து பொல்லாததா இருக்குது, அவனுடைய கிரியைகள் நீதி உள்ளதா இருக்குது. அதனால அவன் மேல பொறாமப்பட்டு அவனை கொலை செய்தான். கேயினன் ஏபேல நம்ம பார்க்கும் பொழுது இதோ ரெண்டு பேருமே கர்த்தருக்கு ஆராதனை செய்யறாங்க. வர்ஷிப்பிங் காட், வர்ஷிப்பிங் ஒன் ட்ரூ காட். ரெண்டு பேருமே உண்மையான கடவுளுக்கு தான் ஆராதனை செய்யறாங்க. இவன் வேற கடவுள், அவன் வேற கடவுள், ரெண்டு பேருமே ஒரே கடவுளுக்கு தான் அவங்க காணிக்கை கொண்டு வராங்க. ஆதியாகமம் 4:8 நான் வாசிக்கிறேன். வர்ஷிப்பிங் காட் வித்தவுட் ரெவலேஷன். காயின் வந்து வெளிப்பாடு இல்லாதபடி தேவனை ஆராதிக்கிறான். ஆபேல் வந்து வெளிப்பாடோடு கூட கர்த்தரை ஆராதிக்கிறான். அதுதான் டிஃபரன்ஸ். ஏபேல் வர்ஷிப்ட் காட் அக்கார்டிங் டு ரெவலேஷன். அந்த வெளிப்பாட்டின்படி He brought a sacrificial lamb. அவன் வந்து பலி செலுத்தும்படியாக ஒரு ஆட்டை கொண்டு வருகிறான். ஆனா காயின் என்ன செய்யறான்? அவனும் ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய ரொம்ப பிரயாசப்படுறான். நிலத்தை கொத்துகிறான், விதைய போடுகிறான், அந்த கிராப் அந்த பயிர் வளருகிறது. ஒரு 4 மாசம் வரை காத்திருக்கான். நெல் விளையணும்னா 4 மாசம் ஆகும். 4 மாசம் வரைக்கும் காத்திருந்து பின்பு அறுவடை செய்து முதற் பழங்களை கொண்டு வந்து அழகான பலிபீடத்தை கட்டி அதன் மேல் காய்களையும் பூக்களையும் பழங்களையும் அவன் பிரயாசப்பட்டு வளர்த்த அந்த முதற் பலன்களை எல்லாம் வந்து கர்த்தருக்கு காணிக்கையா வைத்து ஆண்டவரே என்னுடைய காணிக்கையை அங்கீகரியும் என்று காயின் சொல்லும் பொழுது அந்த பலியை தேவன் அங்கீகரிக்கல. அது மேல ஃபயர் வரல. ஆனா ஆபேல் வெயிட் பண்ணுகிறான். ஆபேல் வெயிட்டட் ஃபார் காட், தேவனுக்காக காத்திருந்து டு ரிவீல் ஹவு ஹி வாண்டட் டு பி வர்ஷிப்ட். ஆண்டவருக்கு எப்படி ஆராதனை செய்யணும், எப்படி ஆராதனை செய்தா ஆண்டவருக்கு விருப்பமா இருக்கும், தேவன் விரும்புகிற ஆராதனை எது, அதன்படி நான் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று அவன் வந்து காத்திருக்கும் பொழுது ஜபத்துல இருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும் என்றால் பலி செலுத்தப்பட வேண்டும். ஆமே.
ஆமே.
எலியா பலியை செலுத்தினான். பலி இல்லாம நம்ம ஜபம் கேட்கப்படாது. தேவனை அணுக வேண்டும் என்றால் இரத்த சம்பந்தமான பலியை கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் அந்த ஒரிஜினல் சின் வந்து இரத்த சம்பந்தமானது. ஒரு குழந்தை யாருக்கு பிறந்திருக்குன்னா அங்கே அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணும் பொழுது கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான் இது யாருக்கு பிறந்ததுன்னு கண்டுபிடிச்சிருவான். கணவனுக்கு சந்தேகம் வந்து இந்த குழந்தை எனக்கு பிறக்கலை வேற யாருக்கோ பிறந்துன்னா சரி வா டெஸ்ட் பண்ணலாம். அங்கே டெஸ்ட் பண்ணும் பொழுது அவனுடைய டிஎன்ஏ இந்த குழந்தைய டிஎன்ஏ ஒன்றா இருந்துச்சுன்னா உனக்கு தான் பிறந்திருக்கு, உனக்கு வீணா சந்தேகம் இருக்கு அப்படின்னு அங்க சொல்லப்படும். பிளட் டெஸ்ட் நிரூபி. அதனால அங்க நடந்த பாவம் வந்து இரத்த சம்பந்தமான ஒரு பாவம். இந்த வெளிப்பாடு வந்து தேவனால் கொடுக்கப்பட்டது. எபிரேயர் 4:11 என்ன வாசிக்கிறோம் என்றால் விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியை பார்க்கலும் மேன்மையான பலியை செலுத்தினான். அதனால் அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். தேவன் அவனுடைய பலியை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறாரே. ஏபெல் ப்ராட் அன் எக்ஸலன்ட் சாக்ரிஃபைஸ் பை ஃபெய்த். விசுவாசத்தினாலே அதை கொண்டு வந்தான். விசுவாசம் என்றால் வெளிப்பாடு. அதனால அவன் வெளிப்பாட்டின்படி ஆராதனை செய்வது, வெளிப்பாடு இல்லாதபடி ஆராதனை செய்வது. இப்ப நம்ம வெளிப்பாட்டின்படி ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. ஜீசஸ் இஸ் காட். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்திலே தான் பாவம் மன்னிப்பு, அவருடைய நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றாதான் பாவம் மன்னிப்பு உண்டு. ஹல்லேலூயா. அவர் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு செய்தியை கொடுக்கிறார்.
ஆயிரத்தி எட்டு சாபனங்கள் கிடையாது. ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு செய்தியை கொடுக்கிறார். சாபனம் மனுஷனால ஏற்படுத்தப்பட்டது. டெர்னிட்டி பைபிள்ல இல்லாத உபதேசம். டெர்னிட்டிங்க வார்த்தையே பைபிள்ல கிடையாது. அதனால அது மனுஷிக உபதேசம், அது போப்பின் உபதேசம். நம்ம அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அவங்கெல்லாம் வெளிப்பாடு இல்லாதபடி மனுஷிக உபதேசத்தின்படி ஆராய்ச்சி செய்கிறாங்க. கிறிஸ்மஸ் பண்டிகை வந்து அவருக்கு கொண்டாட சொல்லலை. கிறிஸ்மஸ் ஆசா சாண்டா கிளாஸ் எங்க பார்த்தாலும் சாண்டா கிளாஸ். அரசியல்வாதிகளும் தொப்பிய மாட்டிக்கிடுறாங்க, ஏன்னா கிறிஸ்தவங்க ஓட்டு வேணுங்கிறதுக்காக. அவங்களையும் இவங்க வந்து அவங்க தயவு தேவைன்னு சொல்லிட்டு அவங்க இவங்கள கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் கூடுறாங்க. அவங்க என்ன செய்யணும், இவங்க ஓட்டு தேவைன்னு அவங்களும் கிறிஸ்மஸ் தாத்தா தொப்பியை போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. என்ன பாருங்க, எவ்வளவு மோசமான நிலையில அடைஞ்சிருக்கு. நம்ம வந்து வெளிப்பாட்டின்படி ஆராதனை செய்கிறோம். ஆபேல் வந்து ஒரு ஷெப்பர்டு, ஆனா என்ன சொன்னால் கேயின் வந்து டில்லர் ஆஃப் தி கிரவுண்ட், நிலத்தை கொத்துகிறவன். அவன் அதிக பிரயாசப்பட்டு உழைச்சிதான் அந்த கனியை கொண்டு வருகிறான். ஆனாலும் என்ன சொன்ன கத்தர் அந்த கலியை அங்கே, ஏனென்றால் அது வெளிப்பாடு இல்லாத ஒரு இது. அதே போல சோபனத்துக்காரங்க நிலத்தை ரொம்ப கொத்துறாங்க, அதிக பிரயாசப்படுறாங்க. ஹோம் ஃபார் ஏஜட், வயசானவங்களுக்கு நாங்கள் வந்து அதுக்காக நாங்கள் ஆசல் வச்சுருக்கோம். அனாதை பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆசல் வச்சிருக்கிறோம். நாங்கள் நிறைய சோசியல் ஒர்க் பண்ணோம். குஸ்ரோகிகளுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். நாங்கள் மிஷினரிமார்களுக்கு உதவி செய்கிறோம். நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய ப்ரோக்ராம் ஸ்கூல் ஏற்படுத்தியிருக்கிறோம், காலேஜ் ஏற்படுத்தியிருக்கிறோம், ஹாஸ்பிட்டல் ஏற்படுத்திருக்கிறோம். இது காயின் போல நிலத்தை நல்லா கொத்துறாங்க. அவங்க ரொம்ப பாடுபடுறாங்க. ஆனால் ஆபேல் என்ன செய்கிறான்னால் மந்தையில் ஒரு ஆட்டை கொண்டு வருகிறான். ஹலலுயாமே. ஒரு ஆட்டை பலியாக கொண்ட வெளிப்பாட்டின்படி கொண்டு வருகிறான். ஹலலுயா. இவங்க ரொம்ப பிரயாசப்படுறாங்க. பிரயாசப்பட்டா என்ன உண்டு, உலகத்தில் அவங்களுக்கு ஆண்டவர் பலம் கொடுப்பார். ஆனால் அவர்கிட்ட போக முடியாது. அவங்களுக்கு படுற பாடலுக்கு இந்த உலகத்தில் ஆண்டவர் பலன் கொடுத்துருவார். அதுக்கு பலன் கிடைக்கும். எங்களுக்கு அப்படி கிடைச்சி இப்படி கிடைச்சின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அதெல்லாம் செய்தோம் வாங்க, ரைட்டு தான். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. தேவன் அவருடைய பலியை அங்கீகரிப்பதில்லை. ஆபேல் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வருகிறான், வெளிப்பாட்டின்படி செய்கிறான். அவனுடைய தாய் தப்பன் செய்த பாவம் அது வந்து இரத்த சம்பந்தமான ஒரு பாவம். அங்கே பாருங்க, ட்வின் அங்கே பறக்கிறாங்க. பைபிளில் என்ன வாசிக்கிறோம், காயினும் ஆபேலும் வந்து ட்வின்ஸாக இருக்கிறாங்க. நாதியாம நாலாதிகாரம் ஒன்னு ரெண்டு வாசிக்கலாம்.
ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றால், பின்பு அவனுடைய சகோதரனாக ஆபேலை பெற்றால், ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான்.
சரி, பின்பு அப்படின்னு போட்டிருக்கு. மறுபடியும் ஆதாம் தன் மனைவியை அறியவில்லை. ஆதாம் தன் மனைவியை ஒரு முறைதான் அறிகிறான். ஏற்கனவே சர்ப்பமானது ஏவாளை அறிந்து விட்டது. அதனால அந்த சர்ப்பம் வந்து ஏவாளை வஞ்சித்ததுனாலே காயின் அங்கே உருவாகி விட்டான். பின்பு ஆதாம் வந்து ஏவாளை அறியும் பொழுது ஆபேல் உருவாகிறான். முதல்ல காயின் பிறக்கிறான். இதில் ரெண்டாவது குழந்தை வந்து கர்ப்பத்தில் இருந்து ஆபேல் வெளிப்படுகிறான். ஆனால் இதில் என்னன்னா, ரெண்டு அங்கே இந்த ட்வின்ஸுக்கு வந்து ஃபாதர் வந்து டிஃப்ரெண்ட் ஃபாதர். காலையிலே சர்ப்பமானது ஏவாளை அறிந்தது, மாலையிலே ஆதாம் வந்து ஏவாளை அறிந்தான். டிவன் ஃபாதர்ஸுக்கு வந்து அங்கே குழந்தைகள் பிறக்குது. ஆனால் ஒரே கற்பத்தில் அந்த ரெண்டு பிள்ளைகளும் ஒன்றுக்கு பின்னால் இன்னொன்று வரும் பொழுது அவங்க ட்வின்ஸாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட் ஃபாதர்ஸ், வித்தியாசமான தகப்பன்மார்கள். ஆபேலுக்கு ஃபாதர் வந்து ஆடம், இது காயினுக்கு வந்து அந்த தகப்பன் வந்து மிருகம், சர்பன் ஒரு மிருகமாக இருந்தது. இப்பொழுது அவனுடைய காணிக்கை தேவன் அங்கீகரிக்கல. அவங்க வயல் வழியில் பேசி கொண்டிருந்தார்களாம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, வயல் வழியில் காயின் ஆபேல் அழைத்து தனியாக கொண்டு போய் பேசுகிறான். வயல் வழியில் பேசி என்ன சீக்கிரட்டு, உன்னுடைய காணிக்கையே ஆண்டவர் அங்கீகரித்தார், என்னுடைய காணிக்கையை அங்கீகரிக்கலை, ஏன் அதை ஆண்டவர் அங்கீகரிக்கலை, அது என்ன டிஃபரன்ஸு, என்ன காரியம் என்று அவன்கிட்ட கேட்குறான்.
அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாக ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான்.
இதோ வயல்வெளியில் இருக்கும் பொழுது காயின் ஆபேலோடு பேசினான். என்ன பேசுறான், இந்த காரியத்தை பேசுகிறான். அப்பொழுது ஆபேல் எல்லாத்தையும் சொல்லுகிறான். ஒரிஜினல் சின் எப்படி வந்துச்சு தெரியுமா, மூல பாவம் எப்படி வந்துச்சு தெரியுமா அப்படின்னு அதை பற்றி அவன் சொல்லும் பொழுது, அதனால் கத்தடத்தில் நம்ம அந்த பாவ நிவர்த்தியானதான் தேவனோடு சேர முடியும். அதுக்கு ஒரு பலியை கொண்டு வர வேண்டும். அதனால் நான் இரத்த சம்பந்தமான பலியை கொண்டேன். நீ வந்து காயில் வந்து ரத்தம் இல்லை, பழத்தில் ரத்தம் இல்லை. நீ பழத்தை பிச்சு வச்சாலும் அதில் ரத்தம் இல்லை, பூசணிக்காய் உடைச்சாலும் அதில் ரத்தம் இல்லை.
அதுக்காக ரத்தம் வரணுங்கிறதுக்காக குங்குமத்தை தூக்கி போடுவாங்க, ரோட்டில் பூசணிக்காய் உடைச்சி குங்குமத்தை போடுவான், அது ரத்தமா அது. அதனால நீ கொண்டு வந்த பலி ரத்த சம்பந்தான பலி அல்ல, ஒரிஜினல் சின் வந்து மூல பாவம் ரத்த சம்பந்தமானது அப்படின்னு இருக்கும் பொழுது இப்பொழுது என்னன்னா ஆபேல் என்ன செய்யறான்னா, ஹூ இஸ் யுவர் ஃபாதர், உன்னுடைய தகப்பன் யார் என்று அங்கே வெளிப்படுகிறது, எக்ஸ்போஸ் பண்ணுகிறான். உன்னுடைய தகப்பன் யார், உன்னுடைய தகப்பன் சர்பென்ட், என்னுடைய தகப்பன் ஆடம் என்று அங்கே வெளிப்படும் பொழுது அவனுக்கு அதிக கோபம் வந்து விட்டது, அவனை கொலை செய்து விட்டான். அதனால பாருங்க அங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க, ரெண்டு பேரும் பேசும் பொழுது அந்த ப்ரீச்சிங் என்ன ஏற்படுதா, ஆபேலுடைய ப்ரீச்சிங் வந்து கேயின் வந்து நாட் த சன் ஆஃப் ஆடம், அவன் வந்து ரெண்டு பேரும் ஒரே ஃபாதர் நினைச்சிட்டு இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த ப்ரீச்சிங் வந்து எக்ஸ்போசிங் த டெவில், அது பிசாசை வந்து வெளிப்படுத்தும் பொழுது என்ன சொன்னால், யுவர் ஃபாதர் இஸ் சர்பென்ட், மை ஃபாதர் இஸ் ஆடம், ஹல்லேலூயா. You are the son of the serpent. I am the son of the Adam. Hallelujah. Yeah. Two different fathers. Mana ore thai. The maga and the mystery avanukku reveal aagum bodhu. Who is your father? Endu ivanga velippaduthum bodhu. Romba kovam vandittu Abelai kondu pottan. Bible la 4 adhiyara kadaisi 2 vasangala enna vaasikiram endral. Abelai kolai seidha piragu. Kathar vandu ange seethai kuduthar. ஆபேலுக்கு பதிலாக இந்த சேத்து எனக்கு கிடைத்திருக்கிறான் என்று அந்த ஏவாள் சொல்லுகிறான். ஆபேல் டைட், ஜீசஸ் வந்து ஆபேலா இருக்கிறார். பரபாஸ், இத காயின் வந்து பரபாஸ் கொலைகாரன், மேடரர். ஜனங்கள் வந்து மேடரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நீ போ அப்படின்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட கிராஸ் கொண்டு போயிட்டாங்க. இப்படி எப்படி ஒரு பேரல் வருதுன்னு பாருங்க. அதே போல ஆபேல் வந்து மறிச்சு போயிட்டான், ஆபேலும் ஜீசஸ் தான், சேத்தும் ஜீசஸ் தான். அல்ல, ஆபேல் மறிச்சு போயிட்டா பின்பு மரணம் அடக்கம் மூலமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். ஹல்லேலூயா. அதனால்தான் அவள் சொல்லுகிறார், ஆபேலுக்கு பதிலாக, காயின் கொன்ற இந்த ஆபேலுக்கு பதிலாக ஆண்டவர் எனக்கு வேறொரு குமாரனை கொடுத்தார் என்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். இப்ப சேத் வந்து ரெசரேஷன், சைன் ஆஃப் ரெசரேஷன் ஆயிருக்கு. அதனால இவன் ஆபேல் கொலை செய்தான், அவன் திரியா போக விடப்பட்டான், அவனுக்கு மார்க் ஆஃப் தி பீஸ்ட் கொடுக்கப்படுது. 4:15-16 வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார்.
இதோ அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். இவன் வந்து என்ன சொன்னால், ட்ரூ ஆராதனை, ட்ரூ வர்ஷிப் செய்யறவன் கிடையாது. இவன் வந்து நான் விரும்புற மாதிரி ஆண்டவர் வரணும், நான் இந்த மாதிரி ஆராதனை பலியை கொண்டு வரேன், நான் விரும்புற மாதிரி அவர் வரணும்னு நினைக்கிறான். ஆனா ஆபேல் வந்து அவர் விரும்புற மாதிரி நான் அவரை வொர்ஷிப் பண்ணும். அல்லேலூயா. இதுதான் உலகத்துல வொர்ஷிப்ல ரெண்டு டிப்பு. அவங்க வந்து அவங்க விரும்புற மாதிரி ஆராதனை செய்து ஆண்டவர் எங்க மத்தியில வராருங்க. பசுத்த ஆவியானவர் இறங்கி விட்டார், இதோ நான் பார்க்கிறேன் ஃபயர் வந்திருக்கிறது, அது வந்து உங்க மேல வருகிறது, கர்த்தருடைய கரம் உங்க மேல வருகிறது, இதெல்லாம் ஒரு எமோஷனலா சொல்லுவது. அவங்க விரும்புற மாதிரி அவங்க ஆராதனையை கொண்டு அவங்க அதுல கத்தர் இறங்கி வரணும்னு நினைக்கும் பொழுது, காயின் அப்படிதான் நினைச்சான், அவன் விரும்புற மாதிரி ஒரு பலியை கொண்டு வந்து ஆண்டவர் ஃபயரை அனுப்பணும்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளல. ஆனா ஆபேல் காத்திருந்து வெளிப்பாட்டை பெற்று அந்த என்ன சொன்னால், அந்த வெளிப்பாட்டின்படி ஆராதனை, நீங்களும் நான் அவிதமான ஆராதனை செய்கிறோம், தேவன் விரும்புகிற ஆராதனை செய்கிறோம். அதனால கத்தர் நம்மத்தில பில்லர் ஆஃப் ஃபயராக இறங்கி வருகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு சீல் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட் தருகிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து மரிக்கிறார், சேத்து வந்து அங்க ஆபேல் மறிக்கிறான், சேத்தங்க உயிரோட ஜீசஸ் மறித்து 3 நாளில் உயிர் திறந்தார். ஆனா காயின் பரபாஸ் வந்து அவனை அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டாங்க. அதே போல காயின் ஃப்ரீயா விடப்பட்டான், அவன் மேல எனக்கு ரொம்ப தண்டனை கொடுக்கிறீர் என்று சொல்லும் பொழுது அவன் மேல ஒரு முத்திரையை போட்டார். மார்க் ஆஃப் த டிஸ்டிங்ஷன், இவன் வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவன் என்பதுக்கு முத்திரை, மிருகத்தின் முத்திரை. நம்ம வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்கள் என்பதற்காக கீழ்ப்படிந்தவர்களுக்கு ஆண்டவர் பரிசுத்தாவி கொடுக்கிறார், நமக்கு சீல் ஆஃப் காட் கிடைச்சிருக்கு. ஹல்லேலூயா. அங்கே வந்து பரபாஸ் விடுதலை ஆகி போனது போல காயினை ஆண்டவர் அனுப்பிட்டார், அவனுக்கு ஒரு அடையாளத்தை போட்டு அனுப்பிவிட்டார். இதை ஆபேல் மறித்து போனான், ஆனா சேத்தங்க உயிரோட வந்து விட்டான். ஹல்லேலூயா. இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் மார்க் ஆஃப் தி பீஸ் அண்ட் தி சீல் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட். We are sealed by the Holy Ghost. Hallelujah. Amen. Baptism in the soul. Hallelujah. Amen. நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது, வார்த்தையினாலே உறுதிக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. ஏபெல் என்ன ரிவீல் பண்ணுகிறா? உன்னுடைய ஃபாதர் வந்து ஆடம் இல்லை, உன்னுடைய ஃபாதர் சர்பென்ட். அதனால்தான் அவனுக்கு கோபம் வந்துச்சு. அதே போல யூதர்கள் கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்தார்கள், ரொம்ப வைராக்கியமா இருந்தார்கள். அவங்க வந்து எல்லாத்திலையுமே கரெக்டா இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அங்க வரும் பொழுது அவரை பகைத்தார்கள். அவரை பகைத்து அவர்கிட்ட வந்து வாக்குவாதம் செய்தார்கள். அப்பொழுது அவளை கொலை செய்ய வகை தேடினார்கள். இயேசு சொல்கிறார், நீங்க வந்து ஆபிரகாமின் பிள்ளைகளா இருந்தால் என்னை கொலை செய்ய மாட்டேன். நான் ஆபிரகாமுடைய பிள்ளை தான், நாங்க சர்பத்தின் வித்துக்கள் இல்லைன்னு சொல்றாங்க. இல்லை, உங்களுடைய பிதா வந்து வேற, என்னுடைய பிதா வேற, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள்.
நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான்.
நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். அவன் சத்தியம் அவனிடத்தில் இருக்கிறபடியால் அவன் அதில் நிலைத்திருப்பதில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால், என் ஃபாதர் வேற, உங்க ஃபாதர் வேற, பரபாசுடைய ஃபாதர் வேற. இயேசு கிறிஸ்துக்கு உங்க அப்பா பேர் தெரியும், எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எல்லாருடைய அப்பா பேரும் தெரியும். எங்க அப்பா பேர் இயேசு கிறிஸ்து தெரியும், உங்க அப்பா பேர் யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு அவருக்கு எல்லாமே தெரியும். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, அன்னைக்கு தான் அவனை பார்க்கிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே அப்படின்னு சொல்லுகிறார். உன்னை மனுஷரை பிடிக்கிற ஆக்குவேன், நீ கேபா எனப்படுவாய். பாருங்க, அவங்க அப்பா பேரை சொல்றாரு. அதே போல இயேசு கிறிஸ்துக்கும் அவங்க அப்பா பேர் தெரியும். நாங்கள் மெசேஜில் இருக்கோம், நாங்கள் அப்படி செய்யறோம். உன்னுடைய அப்பா பேர் இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். சில கிறிஸ்துவங்க நாங்கள் பெரிய ஊழியம் செய்யறோம், உங்க அப்பா பேர் இயேசு கிறிஸ்து தெரியும். உங்க அப்பா டெய்லா அல்லது காடான்னு அவருக்கு தெரியும். நீ வந்து தேவன் பிள்ளைன்னு சொல்லலாம், ஆனா இயேசு கிறிஸ்துக்கு உன்னுடைய அப்பா யாருன்னு தெரியும். நீனும் சன் ஆஃப் த ஃபாதர் தான், இயேசு கிறிஸ்துவும் சன் ஆஃப் த ஃபாதர் தான். ஆனா உன் அப்பா டிஃபரண்ட். காபேலுடைய அப்பா வேற, இத காயினுடைய அப்பா வேற. அந்த சீக்கிரட்டை ரிவீல் பண்ணும் பொழுது அவன கொலை செய்தான். அதே போலதான் இங்க வந்து இயேசு கிறிஸ்து யோவான் எட்டாவது அத்தியாயத்தை பார்க்கும் பொழுது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டான், இல்ல நாங்க ஆபிரகாமின் பிள்ளைகள், நாங்க தேவனுடைய பிள்ளைகள். இல்ல, நீங்க உங்களுடைய கிரியைகள் என்ன வெளிப்படுத்திருந்தால், நீங்க காயினுடைய அந்தே ஆவி இருக்கிறது. காயினுக்கு வந்து ஆடம் ஃபாதர் கிடையாது. அதே போல காட் வந்து உங்களுக்கு ஃபாதர் கிடையாது, ஆபிரகாம் உங்களுக்கு ஃபாதர் கிடையாது. நீங்க ஆபிரகாமா இருந்தா, நீங்க ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீங்க விசுவாசிப்பீங்களே, அதை எக்ஸ்போஸ் பண்ணுகிறார். அதனால்தான் அவங்களுக்கு ரொம்ப கோபம். அவர்கிட்ட வெளிப்பாடு இருக்கிறது. இவங்க பாரம்பரிய ஆராதனை செய்யறாங்க. அதே போலதான் கல்வாரி டேபர்னாக்களுக்கு போகாதங்க. ஏன் சொல்றாங்க? இங்க வெளிப்பாடு இருக்குது. God is our father. அவங்க ஃபாதர் வேற, அதனால்தான் அவங்க அப்படி சொல்றாங்க. அவங்களுக்கும் நமக்கும் ஒரே ஃபாதர் இருந்தா அப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு God ஃபாதர் இருந்தா, நமக்கும் God the ஃபாதர் இருந்தா அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்க ஏன் அப்படி பகைக்கிறாங்க? அவங்க ஃபாதர் வந்து டெவில். காயினுடைய ஃபாதர் வந்து மிருகம், சர்பென்ட் என்று ரிவீல் பண்ணும் பொழுது பயங்கரமான கோபம் வந்துச்சு. அதே போலதான் யூதர்களுக்கு பயங்கர கோபம் வந்தது. நான் வந்து ஐ அம் தி சன் ஆஃப் காட், உங்க ஃபாதர் வந்து வேற, ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதனா இருக்கிறான். காயின், இங்க ட்வின்ஸ் அங்க இருக்கிறாங்க. நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்டு இன்னைக்கு தேவ ரகசியம் வெளிப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இவ்வளவு நாளும் சாபனங்களுக்குள்ள அடைபட்டிருந்தார், அவர் வந்து பரிபூர்ணமாக ரிலீஸ் ஆகல. முத்திரைகள் தடுக்க முடியும். நம்ம மேல இன்னைக்கு அபாண்டன் ஸ்பிரிட் வந்திருக்குது, பெருமழை நம்ம மேல இருக்கிறது. ஹல்லேலூயா. ஃபார்மர் ரெயின், லேட்டர் ரெயின், எல்லா சத்தியமும் நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே போல ஐப்ராத் நதி அண்டையில கட்டப்பட்ட பொல்லாத ஆவிகள் இன்னைக்கு கட்டவிழ்த்துப்பட்டிருக்கால உலகமே இன்னைக்கு பயங்கரவாதத்துல இருக்கிறது. உலகமே கொலை பாதகம். இதோ என்றால் வேசித்தனங்களால இந்த உலகம் நிறைந்திருக்கிறது. அதிக பாவம் நிறைந்திருக்கு, அதிக டேஞ்சர்ல இருக்கிறது, விழுந்து போற நிலையில இருக்கிறது. காரணம், அந்த ஆவிகள் கட்டவிழ்த்துப்பட்டிருக்கு. சாத்தானுடைய ஆவியும் லூஸ் ஆயிருக்கிறது. ஹோலி ஸ்பிரிட் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிறது. பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகிறான், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகிறான். இதுதான் இந்த காலத்தினுடைய அடையாளம். நல்ல கடைசியா இந்த ஆவிகள் வந்து ஒரு என்ன சேலஞ்ச கொண்டு வருகிறது. ஒரு ஷோ டவுனை கொண்டு வருகிறது, ஒரு பல பரீட்சையை கொண்டு வருகிறது. அது ஜட்ஜ்மெண்ட் ஹாலுக்கு கொண்டு செல்கிறது. சபையானது வார்த்தையை புறக்கணிக்கப்படுது. யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்த பொழுது அவரை ஜட்ஜ்மெண்ட் ஹால் கொண்டாங்க. பிலாத்து ஒரு ரோமன், ஒரு ரோமனுக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு நிறுத்துறாங்க. அதே போல கடைசியா வந்து அரசாங்கமானது அது மத சம்பந்தமாக மாறி அங்க நமக்கு எக்ஸ்கியூஸ கொண்டு வரும், நமக்கு வந்து அது உபத்திரத்தை கொண்டு வரும். அப்படி உபத்திரத்தை கொண்டு வரும் பொழுது நம்ம சாத்ராக் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோல ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா.
ஆமென்.
தானியேல் 3:17 வசனத்தை வாசிக்கலாம்.
நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை.
நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார், எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் ஆண்டவர் வந்து என்ன, நீர் நிறுத்தின அந்த பொற்சிலைக்கும் ஆண்டவர் எங்களை தப்புவிப்பார். அப்படி விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களை பணிந்து கொள்வதில்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை வணங்குவதில்லை. தைரியமா சொன்னாங்க. அவங்கள சூஸ் பண்ண சொல்றான், அவங்க சூசிங் டைம். இப்பொழுது மேலதாளங்கள்லாம் முழங்கும் பொழுது நான் நிறுத்தின பொற்சிலையை நீங்கள் வணங்க வேண்டும். இந்த மூணு பேர் வணங்காம நிக்கிறாங்க. மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்கறான், டைம் ஆஃப் சூசிங். நீங்க பொற்சிலையை வணங்குவீர்களா, வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணலாம். இதை வணங்க மாட்டேன்னு நேரா நிக்கிறாங்க. அப்பொழுது அவங்க இந்த மாதிரி பதில சொல்றாங்க, நாங்க வந்து சிலையை வணங்க முடியாது, வாழ்வோ சால்வோ நாங்க இயேசு கிறிஸ்து தான் செய்வோம், வார்த்தைக்காக தான் செய்வோம். லாபமோ நஷ்டமோ, லாபம் கிடைச்சா சந்தோஷம், நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நாங்க வார்த்தைக்கு வந்து கீழ்ப்படிவோம். ஹல்லேலூயா. அதை விட்டு எங்களால விலகி போக முடியாது. இட்ஸ் ஒரு பல, இட்ஸ் எ ஷோ டவுன், அவர் ஒரு பல பரீட்சை. அப்படி வரும் பொழுது ராஜாவுக்கு அதிக கோபம் வந்து அவனை போர் வீரர்களை வைத்து அவனுடைய கையை காலை கட்டுறாங்க. கை காலை கட்டினா திருடா வந்து வீட்டில் கொள்ளாடிக்கன்னா அந்த வீட்டில் இருக்கணும் கையை காலை கட்டுவான், கையை காலை கொட்டு பாத்ரூமில் போட்டு அடைச்சி போட்டுட்டு அது பிறகு திருடிட்டு போயிடுவான். கையை காலை கட்டினோடனே நம்ம எப்படி என்ன செய்ய முடியும், கதவை திறக்க முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்தால் கதவை திறக்கணும். நமக்கு ஆண்டவர் அப்படிலாம் அவரைக்கு அளவு பண்ண மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதனால் பாருங்க, அவிதமாக கையை காலை கட்டின பிறகு ஒன்றும் செய்ய முடியுமா? இப்பொழுது அவங்க கையை காலெல்லாம் கட்டிய அக்னியில் போடும் பொழுது அக்னி சூழலில் விழுந்த பிறகு அவங்க அவுக்க முடியுமா? யாராவது ஒருத்தர் அவுக்கணும். மூணு பேரும் கட்டப்பட்டிருக்கும் பொழுது யார் யாருக்கு உதவி செய்ய முடியும்? எல்லாரும் அப்படியே கிடந்து தான் அப்படி அக்னியில் பொசுங்கி போகணும். அதுக்கு தான் கையை காலை கட்டி போடும் பொழுது என்ன ஏற்பட்டது? அவங்க சுயாதீனமாக உலவுறாங்க, நாலு பேர் வந்துங்க உலவுறாங்க. ஹல்லேலூயா. அந்த ஃபயர் என்ன பண்ணது? அந்த கட்டுகளை மாத்திரம் அறுத்து.
ஹல்லேலூயா.
ஆனா அவங்கள ஒண்ணும் செய்யல, அவங்களுடைய முடிய கூட ஒண்ணும் செய்யல, அவங்க டிரெஸ் கூட ஒண்ணும் செய்யல. ஹல்லேலூயா. ஆனா அக்கினி ஒன்றை செய்தது, அந்த அக்கினி வந்து அந்த கட்டுகளை, அந்த பாண்ட்ஸ வந்து அது வந்து அதை கன்சியூம் பண்ணது, அது சுட்டரித்து போட்டது, மற்ற ஒன்னையும் டச் பண்ணது. எவ்வளவு பெரிய மிராக்கிள். இட் இஸ் எ பாரடைஸ், நம்ப முடியாது, ஆனாலும் உண்மையாக நடந்தது. அதே போல கடைசியில வந்து அங்க எக்ஸ்கியூஸ் வரும் பொழுது, வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் நமக்கு எக்ஸ்கியூஸ் கொண்டு வரும் பொழுது, பாலிடிக்ஸ் முன்னதாக நம்ம வந்து வரும்பொழுது, இயேசு கிறிஸ்து பிலாத்து நாள் என்ற போல, அதே போல நமக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் வரும் பொழுது அந்த அக்கினியின் சோதனையானது, அந்த எக்ஸ்கியூஸ், அந்த சிறிய உபத்திரமானது என்ன செய்யும்? உங்களுடைய கட்டுகளை மட்டும் அது அப்படி. அப்ப அது நல்லதுதான் செய்து, அவங்களே அவங்க கட்டுகளை அவுக்க முடியாது. அந்த ஃபயர் அதை செய்யறது, நல்லது செய்து அவங்களை விடுவிக்கிறது. அந்த ஃபயர் அவங்களை விடுவிக்கிறது. அவங்க கட்டப்பட்டா அப்படியேதான் கிடக்கணும். ஆனா இப்ப அவங்க விடுதலை பெற்றிருக்கிறாங்க. அந்த ஃபயர் வந்து அவங்களை லிபரேட் பண்ணுகிறது. அவங்க சுதந்திரமாக உலாவி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதே போல அந்த எக்ஸ்கியூஸ் வரும் பொழுது நமக்கு ராப்சர் வரும். ஹல்லேலூயா. இந்த ராப்சர் என்னன்னா, நம்ம வந்து ஒரு மாம்ச கூட்டுக்குள்ள அடைப்பட்டிருக்கோம். இந்த பாடி வந்து ஒரு கூடு, இந்த கூட்டுக்குள்ள நம்ம அடைப்பட்டு கிடக்கிறோம். நமக்கு விடுதலை வேணும்னா என்ன ஜன ராப்சர் வரணும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்குள்ள நம்ம அடைப்பட்டு கிடக்கிறோம், ஒரு வீட்டுக்குள்ள நம்ம அடைப்பட்டு கிடக்கிறோம், இதுல இருந்து நமக்கு விடுதலை வேணுமா? அப்பொழுது அந்த எக்ஸ்கியூஸ் வந்து அந்த அந்த கட்டுகளை நம்மளை அறுக்கிறது. ஹல்லேலூயா. மாம்ச சரீரத்திலிருந்து நமக்கு விடுதலை. ஹல்லேலூயா. அதனால இவங்க வார்த்தைக்காக நீக்கும் பொழுது அந்த எக்ஸ்கியூஸ் வந்தது, ஆனால் அவர்களை அது ஒன்றும் சேதப்படுத்தவில்லை. இதோ பொலிட்டிக்கல் பவர் வந்து வார்த்தைக்கு விரோதமாய் வரும் பொழுது, பிரைடுக்கு விரோதமாய் வரும் பொழுது, அது நம்மை ஒன்று செய்யாது. God's pattern never fails. அந்த பேட்டர்ன் வந்து மாறாதது. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ பேட்டர்ன் மாறாது. அது நம்மளை இந்த மாம்ச சரீரத்திலிருந்து, இந்த பாண்டேஜில் இருந்து உலகத்துக்குள்ள நம்ம அடைப்பட்டு கிடக்கிறோம். நம்ம இந்த சென்னை பட்டணத்துக்குள்ள அடைப்பட்டு கிடக்கிறோம், எங்கேயும் போக முடியல. இப்படி நம்ம லிபரேட் பண்ணி நம்ம மேல கொண்டு சொல்லுவோம். ஹல்லேலூயா. நீங்க வார்த்தைக்காக வார்த்தையை சூஸ் பண்ணிவிடுங்க. வார்த்தைக்காக நான் கடைசி வரைக்கும் முடிவு பெறிந்த நிலைத்திருப்பேன் என்று உறுதியான தீர்மானம் செய்தால் உங்களுக்கு கடைசியில பெரிய விடுதலை. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணும். சூசிங் டைம். ஆடாம் ஏவுக்கு அது வந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மோசே சொல்லுகிறான், யோசுவா சொல்லுகிறான், எலியா வந்து நீங்க சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுகிறான், பிலாத்து சொல்லுகிறான், நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க, பாரபாஸ் அல்லது ஜீசஸ், நேபுகாத்நேச்சார் இப்பொழுது சூஸ் பண்ண சொல்லுகிறான், சிலையை வணங்குவீர்களா, நீங்க வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணுவீங்களா, தேவனுக்காக ஸ்டாண்ட் பண்ணுவீங்களா. ஐ எம் ஸ்டாண்டிங் ஆன் த ப்ராமிஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. நான் வார்த்தைக்காக நிற்கிறேன். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான். அதனால நான் அந்த பாறையில நிற்கிறேன், ஸ்டாண்ட் பண்ணுகிறேன். இதோ எக்ஸ்கியூஸ் வரும் பொழுது அது என்னை விடுதலையாக்கும். வார்த்தைக்கு விரோதமாக அரசாங்கம் வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் வரும் பொழுது நமக்கு கிரேட்டர் லிபரேஷன் கிடைக்கும். அந்த எக்ஸ்கியூஸ் வந்து அவங்களுடைய கட்டுகளை அவிழ்த்தது. சுயாதீனமாக உலவினார்கள். இன்னைக்கு மாம்சத்தில் அடைப்பட்டிருக்க நமக்கு, இந்த உலகத்துக்குள்ளே அடைப்பட்டு கிடக்கிற நமக்கு, இதோ நமக்கு பெரிய லிபரேஷன். விடுதலையோடு கூட நம்ம ஆகாயத்திலே நம்ம சந்திப்போம். நம்ம சுதந்திரமாக உலாவுவோம். இந்த எக்ஸ்கியூஸ் நமக்கு வந்து கிரேட் டெலிவரன்ஸை கொண்டு வரும். இந்த சேலஞ்ச், இந்த பல பரீட்சை, ஷோ டவுன் நமக்கு ஒரு பிளஸ்ஸிங்கை கொண்டு வருகிறது. ஆனால் எல்லாமே ஆண்டவர் நன்மைக்காக தான் நியமித்திருக்கிறார். ஆனால் எல்லாத்துக்காக நமக்கு அத்தனை சோத்திரம் செலுத்துவோம். கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரத்தி பாரும் மணல் தான். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், ரத்தம் சிந்தினான், மாநிதியம் சம்பாதித்தேன், என் சொந்த நீதி வெறுத்தேன். நானும் நிற்கும் பாறை கிறிஸ்துதா, பேரசிபார் மணல் தான். எங்களை நேசிக்கிற பல்லவ பிதாவே, மே துதிக்கிறோம். நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர்கள். கிவர் ஆஃப் லைஃப். நீர் ஜீவனை கொடுக்கிறவர், சாத்தான் ஜீவனை எடுக்கிறவர். நீர் நன்மை செய்கிறவர், சாத்தான் தீமை செய்கிறவன். அவன் திருடனும் அவன் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். ஜனங்கள் இன்னைக்கு சாத்தானை தெரிந்து கொண்டிருக்காங்க. சாத்தன் இஸ் தேர் ஃபாதர். ஆனால் எங்களுக்கு ஜீசஸ் இஸ் அவர் ஃபாதர். நாங்கள் அப்படி தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்த காசு. உம்மிடத்துலேருந்து நாங்கள் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம், வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டிருக்கோம். நீர் விரும்புகிற வண்ணமாக நாங்கள் உமக்கு ஆராயணை செய்யும். சாபனங்கள் அவர்கள் விரும்புகிற வண்ணமாக ஆராயணை செய்து கத்தரை இறங்கி வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நீர் அவர்களை ஒரு காலம் அறியேன் என்று சொல்லுவீர். நாங்கள் எங்களுடைய சோல்ல நைட்டையும் பெற்றிருக்கிறோம். என்னுடைய சோல் உயிப்பிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் சீல் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் பெறும் பொழுது அவங்க மார்க் ஆஃப் த பீஸ்ட்ல இருக்கிறாங்க. வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் மூலமாக அவங்க வந்து மிருகத்தோடு ஐக்கியப்படுவார்கள். அந்த ஸ்யூஸ் வரும் பொழுது எங்களை நீர் லிபரேட் பண்ணுவீர். இந்த பாவ உலகத்திலிருந்தும், இந்த பாவ சரீரத்திலிருந்தும் எங்களை விடுதலை ஆக்கிவீர். நாங்கள் மகிமையின் சரீரத்தை அடைவோம். உம்மை சந்திப்போம். அந்த நாள் சீக்கிரமாய் வரட்டும். அந்த நேரம் சீக்கிரமாய் வரட்டும். இங்கே எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர், வழி நடத்துகிறீர், பாதுகாக்கிறீர். நீர் மகிமையிலும் எங்களை கொண்டு செல்வீர் என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் தருவீராக. கர்த்தாவே எல்லா நன்மைகளை தருவீராக. கிருபையாயிரும் கத்ரா இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்வோம். ஸோ ஜீவானந்த் அவர்களை வந்து இங்கே பாடலை நடத்தும் பொழுது நம்ம காணிக்க நாளை கத்ரை கனப்படுத்தும்.
பாடலின் 337 பாடலின் 337 337 என் இயேசுராஜன் வருவார் என்னிலடங்கா தூதரோடு.
என் இயேசுராஜன் வருவார் என்னிலடங்கா தூதரோடு, என்னை மீட்ட இயேசுராஜன் அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி, அவர் வருகையை எதிர்பார்க்கும் பக்கத்து அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி, அவர் வருகையை எதிர்பாராமந்தற்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி, அவர் வருகையை எதிர்பாராமந்தற்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி. இயேசுராஜன் வருவார் என்னிலடங்கா தூதரோடு, என்னை மீட்ட இயேசுராஜன் என்னையாளவே வருவார், என்னை மீட்ட இயேசுராஜன் என்னையாளவே வருவார். நடப்பவையெல்லாம் அவர் வருகையின் உண்மையை கோரும், உலகில் நடப்பவையெல்லாம் அவர் வருகையின் உண்மையை கோரும், அவர் வருகை மிகவும் சமீபம், அவர் வரவை சந்திக்க ஆயத்தமா, அவர் வருகை மிகவும் சமீபம், அவர் வரவை சந்திக்க ஆயத்தமா. இயேசுராஜன் வருவார் அடங்கா தூதரோடு, என்னை மீட்ட இயேசுராஜன் என்னையாளவே வருவார், என்னை மீட்ட இயேசுராஜன் என்னையாளவே வருவார். வாடில் ஓர் பேரொளி தோன்றும், பின்னில் ஓர் மின்னொளி தோன்றும், பேரொளி தோன்றும் பின்னில் ஓர் மின்னொளி தோன்றும், மேற்கோப்பிழப்பே நடுங்க மீதே வருவார், மேற்கோப்பிழப்பு நடுங்க மேகங்கள் மீதே வருவார். இயேசுராஜன் தூதரோடு, என்னை மீட்ட இயேசுராஜன் என்னையாளவே வருவார், என்னை மீட்ட இயேசுராஜன் என்னையாளவே வருவார்.
நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணோம். எங்களை நேசிக்கிற கத்ராயே சுபேயமே சோத்ரிக்கிறோம். சிசிகத்தை மீட்பராக வந்து கல்வாரியிலே மறித்து முந்தா நாளில் உயிர்த்தெழுந்து 2000 வருஷமாக நீர் சபை காலங்களை கொண்டு வந்து மாக ஒவ்வொரு காலத்துக்கு ஒரு செய்தியை கொடுக்கும் பொழுது இந்த கடைசி காலத்தில் நீர் இறங்கி வந்து முத்திரைகளை திறந்து தேவரேசத்தை வெளிப்படுத்தியிருக்கிறீர். ஆட்டுக்குட்டி ஆண்டு ஜீவ புஸ்தல எங்களுடைய பெயர்கள் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறீர். ரகசியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். உன்னுடைய மனசில் இருந்த எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணி கொண்டிருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் வெளிப்படுத்திருக்கிறீர். நாங்கள் உண்மை நேசிக்கவும் இன்னும் அதிகமாக விசுவாசிக்கவும் இன்னும் உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெறும்படியாக எங்களை இந்த உலகத்திலே நடத்தி கொண்டிருக்க 2019 வரைக்கும் நடத்தியிருக்கிறீர். நாங்கள் புதிய பஸ்ஸில் பிரவேசிக்க வேண்டும்.
உம்முடைய வழி நடத்தல் வர வர அதிகமாக தான் இருக்குமே உடைய, அது குறைவாக இருக்காது. நீர் ஆண்டவரே மென்மேலும் உயர்த்துவீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். 2020 நாங்கள் உம்முடைய வார்த்தைக்காக ஜீவிக்க உம்மை சந்திப்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். ஆமீன். கர்த்தரே இயேசுவே வாரும், நாங்கள் ஏறத்தான காணிக்கைகளை நீங்கள் அங்கீகரித்தீராக. தொடர்ந்து மாலை நாளானே நீர் விசேஷித்த மன்னமாக ஆசீர்வதியும். காலையில வந்த நாங்கள் மாலையிலே வந்து உமக்கு பலி செலுத்த ஆராயணை செய்ய வார்த்தையை தியானித்து உம்முடைய ஆவியிலே கழிகூற உதவி செய்யும். கர்த்தருக்குள் நாங்கள் படுகிற பிரயாசங்களுக்கு பலன் உண்டு. உம்முடைய வார்த்தைக்கு முதன்மை ஸ்தானம் கொடுக்கும் பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீங்க. கர்த்தாவே உடைய பிள்ளைகளுக்கு ஹீலிங் தருவீராக. வாழ்க்கையில என்னென்ன பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கோ எல்லாத்துக்கும் நீர் ஆன்சர் கொடுப்பீராக. ஆண்டவர் அற்புதங்களை செய்வீராக. மழங்கால் போயிட்டுக்கிற அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. காணிக்கைகளை நீர் அங்கீகரிப்பீராக. சண்டே ஸ்கூல் உன்னின் ஊழியத்தை நீர் ஆசீர்வதியும். யூத் மீட்டிங் எல்லாத்தையும் நீர் ஆசீர்வதியும். நீர் ஒருவரை எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கன மைமை எல்லாம் அமைக்கே எடுக்கிறோம். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கொள்ளும். ஆமென்.
Tell us his wonderful love. He may have a father.